பரலோகத்தில் இருக்கிறீர்கள். அன்பு பிதாவே, நீர் எங்களை கவனித்து பார்க்கறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. உங்களுடைய கண்களிலே எங்களுக்கு தயவு கிருபை கிடைத்ததே ஸ்தோத்திரம். இந்த பூமியில இருந்து எங்களை தெரிந்து கொண்டீர்கள் ஆண்டவரே. தாயின் கருவில உருவாகிறதுக்கு முதலே, இந்த உலக தோற்றம் முதலே நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். அதற்காக உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரம். எவன் மேல் இறக்கமா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல் இறக்கமா இருக்கிறேன். எவன் மேல் கிருபியா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல் கிருபியா இருக்கிறேன் வாக்குடைத்த கர்த்தாவே, எங்கள் மேலே நீ கிருபை வைத்து இந்த உலகத்திலே அழிந்து போகிற இந்த உலகத்திலே நம்பிக்கை இல்லாத இந்த உலகத்தில் இருந்து நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே. உம்முடைய பிள்ளைகளாக எங்களை தெரிந்து கொண்டீரேப்பா. நித்தியத்தில் என்றென்றைக்கும் உம்மோடு வாழுவதற்காக ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டீரே. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே இவர்களும் இருக்கத்தக்கதாக என்று ஜெபம் பண்ணினீரே ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய கண்கள் எங்களுக்கு கிடைத்த தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியில நாங்கள் வாழ்நாள் வரைக்கும் உம்முடைய கற்பனையின்படி வாழ்ந்து உம் சித்தம் செய்து முடிக்க கர்த்தரங்களில் கிருபை தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம் மன்றாடுகிறோம். ஆவியானவரே எங்களை நடத்துங்க, எங்களுக்கு போதிங்க, எங்களுக்கு உணர்த்துங்க என்று மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆவே ஆவே ஆவே. நம்முடைய ரட்சகரும் பிற்பருவாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்லோரையும் அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். இது ஒரு இக்கட்டான காலமாக இருக்கிறது. சபைகள் கூடி வந்து கர்த்தரை தொழுது கொள்ள முடியாத ஒரு காலகட்டமாக காணப்படுகிறது. ஆனாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த விஞ்ஞான வளர்ச்சியிலே நாம் வீடுகளிலிருந்து அவது சரீரப்பிரகாரமாக நாம் தூரமாக இருந்தாலும் ஆவியிலே நாம் ஒருமனப்பட்டு அங்காங்கே நாம் இருந்து வீடுகளில் இருந்தாலும் சேர்ந்து ஒரே ஆவியோடு தேவனை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு தயவு பாராட்டியிருக்க அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் தேவனுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கிறோம் என்பது நாம் மறந்துடக்கூடாது. நாம் அவரை காணாவிட்டாலும் அவர் நம்மை காணுகிறார். இரவும் பகலும் இடைவிடாமல் நம்மை கவனிக்கிற தேவன், நம்மை காணுகிற தேவன் அவர். நம்மிலே கண்ணோக்கமாக இருக்கிற கர்த்தரவர். 33 சங்கீதத்திலே 13-14 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்களா இருந்தால் கர்த்தருடைய கண்கள் மனுஷர் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறது, அவர் நோக்கி பார்க்கிறார். நீதிமொழிகள் 15:3 வசனத்தை பார்ப்பீங்களாக இருந்தால் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவருடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆகவே அன்பான தேவடைய பிள்ளைகளே, இந்த செய்தியின் ஆரம்பத்திலே இதை நான் உணர்த்த விரும்புகிறேன். என்னவென்றால், நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நம்முடைய தேவனாய கர்த்தருடைய நேரடி கண்காணிப்பிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதுவும் அவருக்கு மறைவாக இல்லை. நம் ஒவ்வொருடைய வாழ்க்கை, நம்முடைய அசைவுகள், நம்முடைய அந்தரங்கங்கள், நம்முடைய நோக்கங்கள், அன்றாட நம்முடைய கிரியைகள், நம்முடைய செய்கள் அனைத்தையும் கவனித்து பார்த்து கொண்டே இருக்கிற ஒரு தேவனுக்கு முன்பாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்படாத அவவிசுவாசிகளையும் அவர் பார்க்கிறார், அதை அவர் பார்த்துக் கொள்வார். ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள், தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், தேவனாலே அழைக்கப்பட்டவர்கள், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நம்மேலே அவர் கரிசனையாக இருந்து கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். மறந்துடாதீங்க, இரவும் பகலும் உங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தேவன் நம்முடைய தேவன் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. அவருடைய நேரடி கண்காணிப்பிலே இரவும் பகலும் நாம் வாழ்கிறோம், அசைகிறோம், நடமாடுகிறோம், காரியங்களை செய்கிறோம், எல்லாம் அவருக்கு உடையங்கரமாக. ஆகவே பயத்தோடு பக்தியோடு இந்த காலகட்டத்திலே கர்த்தருக்காக நாம் வாழுவோம். ஆண்டவர் இயேசுவோட வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். சபையே, தேவனுடைய பிள்ளைகளே, இது கொடிய காலம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் இயேசுவுடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம், நம்மை சரிப்படுத்திக் கொள்வோம், மற்றவர்களும் கர்த்தருக்குள்ளே சரிப்பட நாம் உதவி செய்வோம், வாழுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வேதத்திலிருந்து வாசிப்போம். என்னோட கூட தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க்கு எழுதின நற்செய்தி நூல், கம் வித் மீ ப்ளீஸ், புக் ஆஃப் மார்க், எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க, சாப்டர் 14, எல்லாரும் படித்துக் கொள்ளுங்க. தயவு செய்து வீடுகளில் இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அமர்ந்திருந்து தேவனுடைய வசனத்தை கருத்தாக கவனிங்க. ஆலயத்தில் இருக்கும் பொழுது நீங்க எப்படி பயபக்தியாக இருக்கிறீங்களோ, வீடுகளில் இருந்தாலும் நான் சொன்னது போல கர்த்தர் நம்மை கவனித்து பார்க்கிறார் என்கின்ற பயபக்தியோடு தேவ சமூகத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை கவனித்து கேட்போம். ஆண்டவர் நம்மோட என்ன பேசுவாரோ விட்டுக் கொடுப்போம். தேவனுடைய குரலுக்கு, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம். என்னுடைய ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்றார் ஆண்டவர் இயேசு யோவான் 10:37. ஆகவே இந்த வேளையில ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். மார்க்கு சுவிசேஷம் 14:54. 14:54 நாம் வாசிக்க கேட்போம்.
பேது தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் வந்து சேவகரோட கூட உட்கார்ந்து நெருப்பண்டையிலே குளிர் காய்ந்து கொண்டிருந்தான்.
நன்றாக கவனியுங்கள். இந்த வசனத்தை இதில் இருந்து நாட்கள் பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியுடைய அரண்மனைக்கு வந்து சேவகரோட கூட உட்கார்ந்து நெருப்பண்டைகளை குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். நன்றாக கவனியுங்கள். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று அப்படி என்று இந்த வசனம் சொல்றது. ஏன் இந்த நிலைமை? பேதுரு இயேசுவை தூரத்தில் பின் செல்ல வேண்டிய நிலைமை ஏன்? எதற்காக? எப்படி இது வந்தது? இப்படி கர்த்தராகிய இயேசு அவனுக்கு போதித்தாரா? அந்த 3 ஆண்டு ஊழியத்திலே ஆண்டவர் இயேசு என்னை விட்டு தூரமாக இருந்து எப்பொழுதாவது ஆண்டவர் இயேசு பேதுருவுக்கோ அல்லது அப்போஸ்தலருக்கு போதித்தது உண்டோ? ஆண்டவர் இயேசுவோடு இருந்தவர், அவரோடு 3 ஆண்டுகள் அருகருகாக இருந்து வாழ்ந்தவர், இயேசு மெய்யாக தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று வைராக்கியமாக அறிக்கை செய்தவர். அது மட்டுமல்ல, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வருவேன், காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்று முழங்கினவர். அது மட்டுமல்ல, யார் உம்மை மறுதளித்தாலும் நான் உம்மை மறுதளிக்க மாட்டேன், உம்மோடு மறிக்க வேண்டி வந்தாலும் மறுதளிக்க மாட்டேன் என்று சொன்ன பேதுரு, இப்படியெல்லாம் சொன்ன பேதுரு அந்த ராத்திரியிலே அவரை விட்டு தூரமாய் போனார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என்ற செய்தியின் தலைப்பு தூரமாய் போன பேதுரு என்கின்ற தலைப்பு கீழே நான் உங்களோட சில வார்த்தைகளை பேசலாம் என்று சொல்லி நம்புகிறேன். இது என் இதயத்தின் பாரம் என்று தேவனுடைய சமூகத்தில் என்று நான் சொல்லுவேன். தேவன் அதற்கு சாட்சி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். தூரமாய் போன பேதுரு, ஆண்டவர் இயேசுவோடு இருந்தவன், அவரோடு வாழ்ந்தவன், அவர் தேவனுடைய குமாரன் என்று அறிந்து விசுவாசித்து அறிக்கை செய்தவன், அவர் செய்த அற்புதங்களை பார்த்து அதிசயித்தவன், அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை கேட்டு நிதானித்தவன், ஆண்டவரே யாரிடத்திலே போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள், நித்திய ஜீவங்கள் எல்லாம் உம்மிடத்திலேதானே உண்டு என்று சொன்னவன், நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாய் இருக்கிறீர்களா என்று ஆண்டவர் இயேசு கேட்ட கேள்விக்கு, ஆண்டவரே உம்மை விட்டு எங்கே போவோம், வாழ்வு தரும் ஜீவனுடைய வார்த்தைகள் எல்லாம் உம்மிடத்தில்தான் உண்டு என்றெல்லாம் சொன்ன பேதுரு, இப்படியெல்லாம் சொன்ன பேதுரு இப்போது தூரமாக நிற்கிறார். இயேசுவை விட்டு தூரமாக நிற்கிறார். ஆகவே சாவிலும் காவலிலும் உம்மை பின்பற்றி வருவேன் சொன்ன பேதுரு இப்பொழுது தூரமாக நிற்கிறத நாம் பார்க்கிறோம். இதுல இருந்து ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்றோம் என்னவென்றால், அவனுடைய சொல்லுக்கும் அவருடைய செயலுக்கும் இடையிலே எத்தனை பெரிய வித்தியாசம் பாருங்க. உம்மை நான் சாவிலும் பின்பற்றி வருவேன். இயேசுவை அவர்கள் பிடித்த போது பிரதான ஆசாரியரும் அவருடைய சேவகரும் பந்தங்களோடும் ஆயுதங்களோடும் தீவட்டிகளோடும் தடிகளோடும் வந்து ஆண்டவர் இயேசுவை பிடித்த போது காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வருவேன் சொன்ன அதே பேதுரு இப்பொழுது ஓடிவிட்டான் பாரு. அப்படியானால் அவன் சொன்ன வார்த்தைக்கும் அவன் நடந்த நடக்கைக்கும் வாழ்க்கைக்கும் இடையில எவ்வளவு பெரிய வேறுபாடு இருக்கின்றது பாரு. அருமையான தேவட பிள்ளைகளே, ஆண்டவுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்திலே இருக்கிறது என்று வேதம் சொல்றது. ஆண்டவனுடைய ராஜ்யம் தேவனுக்கு அடுத்த காரியம் வெறும் வார்த்தையிலே அல்ல, நடக்கையிலே இருக்கிறது, வாழ்க்கையிலே இருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்துவை வாழ்ந்து காட்டுகிற பிள்ளைகள் தேவை. இன்றைக்கு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் தேவை. இந்த உலகம் காரிகள் சூழ்ந்து கொண்டிருக்கிற காலம் இது, நேரம் இது. எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என்று சூழ்நிலைகள் செய்திகளை பார்க்கும் பொழுது, எந்த நேரத்தில் யுத்தம் வெடிக்குமோ என்கின்ற ஒரு பயம், பொருளாதாரங்கள் எல்லாம் பின்னிட்டு தேசங்களிலே பஞ்சங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிற இந்த காலகட்டத்திலே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வார்த்தைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் இடையிலே வித்தியாசம் இல்லாத ஒரு வாழ்வு வாழ தேவன் நம்மை அழைக்கிறார், சபையை அழைக்கிறார், என்னையும் சேர்த்து. அருமையான தேவட பிள்ளைகளே, நன்றா விளைக்கொள்ளுங்க, நன்றா விளைக்கொள்ளுங்க. ஆண்டவர் இயேசு வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடையில எந்த வித்தியாசமும் அவரிடத்தில் காணப்படவில்லை. எதையெல்லாம் அவர் போதித்தாரோ அதையெல்லாம் அவர் வாழ்ந்தார். எதையெல்லாம் அவர் வாழ்ந்தாரோ அவர் அதையெல்லாம் அவர் போதித்தார். அருமையான தேவட பிள்ளைகளே, இங்க ஒரு காரியத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்ப என்னவென்றால், நம்முடைய வாயின் வார்த்தைகளுக்கும் நம்முடைய வாழ்க்கையின் நடக்கைகளுக்கும் இடையில வித்தியாசம் இருக்குமாக இருந்தால் அதற்கு பெயர் மாய்மாலமாகும். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயங்கரமாக கண்டித்த ஒரு பாவம் மாய்மால். எனக்கு சேர்த்துதான் பிரசவப்பட்டு தேவன் அறிவார் பயத்தோடு. அருமையான தேவட பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாய்மாலக்காராகிய பரிசேயரை கடினமாக கடிந்து கொண்டார் என்று சொன்ன பார்க்கிறோம். மத்தேயு 23 அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட 8 தடவைகள் பரிசேயருக்கு ஐயோ என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி பார்க்க, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று அவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார். ஏனென்றால் அவர்கள் சொல்லுவார்கள், சொல்றபடி செய்ய மாட்டார். ஆகவே அவர்கள் சொல்றதை கேளுங்கள், அவர்கள் செய்கிறபடி செய்யாதிருங்கள் என்று ஆண்டவர் இயேசு மத்தேயு 23 அதிகாரம் சொன்னார். அவர் சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தைகள், அதை கேளுங்க, ஆனால் அவர்களுடைய நடக்கையை பின்பற்றாதீங்க. அப்படியானால் பரிசேயருடைய வாயின் வார்த்தைகளுக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் இடையிலே எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருந்திருக்கு பாருங்க. இதைத்தான் ஆண்டவர் இயேசு மாய்மாலம், இதை ஆண்டவர் பகிரங்கமாக கண்டித்து ஐயோ என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கா என்பதை பார்க்கக்கூடியதாக. அருமையான தேவட பிள்ளைகளே, நான் சொல்லுகிற வார்த்தைகளை தயவு செய்து சிந்தீங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள், அவருடைய சாயல் நம்முடைய வாழ்விலே காணப்பட வேண்டும். ஆண்டவர் இயேசுடைய சாயலை இந்த உலகம் நம்மிலே காண வேண்டும். இது கொடிய காலம். ஆகவே வாழ்ந்து இயேசுவை பிரதிபலிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், வாழ்க்கையினாலும் வார்த்தையினாலும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற பிள்ளைகள், தேவனுக்கு மகிமையாக வாழுகிறவர்கள் என்று அடித்து சொல்வேன். அருமையான தேவட பிள்ளைகளே, நான் மாய்மாலத்தை குறித்து அதிகம் பேச அது என்ற டாபிக் இல்லை, ஆனால் இந்த வேத வசனத்தோடு வருகிறபடி அதை சொன்னேன். ஆனால் பேதுரு காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வருவேண்டு முழங்கினார். ஆனால் ஆண்டவர் இயேசுவை பிடித்த போது அந்த அப்படியே விட்டுட்டு ஓடிட்டான் பாரு. ஆகவே அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் இடையிலே எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி பாருங்க. இதுதான் மாய்மாலம். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறபடி வாழ கற்றுக்கொள்வோம். உள்ளொன்று வெளியொன்று இல்லாமல் அருமையான தேவட பிள்ளைகளை இருக்கிறபடி கத்தருக்கு முன்பாக நாம் வாழ கற்றுக்கொள்வோம். ஏனென்றால் நம்முடைய அந்தரங்கம் எல்லாம் அவருக்கு வெளியரங்கம். என்னுடைய இருதயத்தின் நினைவுகள், எண்ணங்கள், என்னுடைய நோக்கங்கள், என்னுடைய அசைவுகள் அனைத்தும் அவருக்கு வெளியரங்கமாகவே இருக்கிறது, வெட்ட வெளிச்சமாகவே இருக்கிறது. ஆகவேதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நாம் எல்லோரும் அவருடைய நேரடி கண்காணிப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கத்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ரைட், இப்ப என்ன கவனிங்க, நம்முடைய காரியம் என்னவென்றால், செய்தியின் சாராம்சம் என்னவென்றால், பேதுரு இயேசுவை விட்டு தூரமாய் போன. என்ன கவனிகள், இந்த தூரமாய் போனதற்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் இயேசுவை விட்டு பின்வாங்கி விட்டான் என்பது பொருளாகும். ஆண்டவர் இயேசுவை உறுதியாக பற்றி கொண்டு இருந்திருப்பானா? இருந்தால் அவரோடு அவன் இருந்திருக்க வேண்டும். ஆனால் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவர்கள் அவரை விட்டு மேய்ப்பனை விட்டு மந்தைகள் சிதறடிக்கப்படும் என்று சகரியாவிலே சொல்லப்பட்ட வேத வசனம் நிறைவேறத்தக்கதாக இயேசுவை பிரதான ஆசிரியர் பிடித்த போது இவர்கள் எல்லாம் சிதறுண்டு ஓடி போனார்கள். ஆனாலும் இப்போ இயேசு தனியே நிற்கிறார். தனியே நிற்பேன் என்பதை ஏற்கனவே அறிந்திருந்த இயேசு யோவான் 16:32 வசனத்தில் இப்படியாய் சொன்னார். யோவான் 16:32 படிங்க. என்ன சொல்லப்படுங்க? யோவான் 16:32 சீக்கிரம் படிங்க. 16:32
இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னோட கூட இருக்கு.
ஆனாலும் நான் தரித்திரேன். அந்த கவனிங்க, இயேசு இந்த காரியங்கள் நடக்கிறதுக்கு முன்பே சீஷர்களுக்கு சொல்லிட்டார், நீங்க எல்லாரும் என்னை தனியே விட்டுவிட்டு அவனவன் தன் இடத்துக்கு போறது காலங்கள் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. நீங்க என்ன எல்லாரும் தனியை விட்டுட்டு ஓடிடுவீங்க, ஆனாலும் நான் தனித்திரேன், என் பிதா எப்போதும் என்னை கூட இருக்கிறேன். தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை மனுஷர்கள் நமக்கு ஒரு காலத்துல நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லி இருக்கலாம், ஆனால் நம்முடைய வாழ்விலே நெருக்கடிகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது அவர்கள் நம்மை விட்டு தூரமாய் போகலாம், விலகி போகலாம். ஆனா ஒன்று நிச்சயம், எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிற ஒருவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய நெருக்கடிகளை விட்டு அவர் நம்மை விட்டு போறதில்லை. நம்முடைய வாழ்வில் இருக்கிற கஷ்டங்கள், துன்பங்கள், குறைவுகள், வியாதிகளை பார்த்து ஆண்டவர் இயேசு நம்மை விட்டு தூரமா போறதில்லை. எப்பொழுதும் நம்மோடு இருக்க வல்ல ஒரே ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் தான். ஆகவே எப்பொழுதும் ஆண்டவர் இயேசுவோடு இருக்க கற்றுக்கொள்வோம், எப்பொழுதும் ஆண்டவர் இயேசுவோடு நெருங்கி வாழ கற்றுக்கொள்வோம். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள், ரிமைன் இன் மை லவ், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். யோவான் 15:9 வசனத்திலே ஆண்டவர் இயேசு சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் இருக்கிற அனைத்து அன்பும் மாறிப்போகும், ஆனால் மாறாத அன்பு, மறையாத அன்பு, குன்றாத அன்பு, குறையாத அன்பு, சுத்தமான அன்பு, சுயநலமில்லாத அன்பு என்றால் அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்புதான். ஆகவேதான் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். மனுஷனுடைய அன்பு மாறும், மறையும், ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய அன்பு ஒருபோதும் மறையாது, ஆக மாறாது. ஆகவே அருமான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுதும் தேவனோடு நெருங்கி வாழ கற்றுக்கொள்வோம். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை கிட்டி சேர கற்றுக்கொள்வோம். நாம் எப்பொழுதும் ஆண்டவரோடு நெருக்கமாக ஐக்கியமாக வாழ்வோமாக இருந்தால் நம்முடைய வாழ்விலே நெருக்கடிகள், துன்பங்கள், கஷ்டங்கள், பாடுகள் வரும் பொழுதும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்ய, நம்மை பாதுகாக்க, நம்மை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் இயேசுவை விட்டு நாம பின்வாங்கி போவோமாக இருந்தால் அதனால வார விளைவுகள், அதனால வார பாடுகள், அதனால வார துன்பங்கள், அதனால வார நெருக்கடிகளுக்கு ஆண்டவர் காரணர் அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தூரமாய் போனான் என்கின்ற வார்த்தை பின்மார்க்கத்தை குறிக்கும். நான் இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பகிரங்கமாக அறைகூவல் விடுகிறேன். ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து அவரோடு வாழ்ந்து இன்றைக்கு பின்மார்க்கமாக இருக்கிற தேவ ஜனமே, ஆண்டவர் இயேசுவிடத்திலே திரும்பி வா, ஓடி வா என்று அன்போடு உன்னை அழைக்கிறேன். கர்த்தருடைய மனதில் தந்த வார்த்தை நான் உனக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் இயேசு உன்னை நேசிக்கிறார். ஆண்டவரோடு வாழ்ந்து நீ கர்த்தரை அறிந்து நீ ஒரு காலத்தில் தேவனுக்காய் பிரகாசித்து நீ ஒரு காலத்தில் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்து நீ ஒரு காலத்தில் ஆண்டவர் இயேசுவை மற்றவர்களுக்கும் அறிவித்து நீ இன்றைக்கு அந்த நிலைமையில இருந்து தூரமாய் போய்விட்டாயோ, தேவனை விட்டு தூரமாய் போய்விட்டாயோ, ஆண்டவர் இயேசு உன்னை அன்போடு அழைக்கிறார். இந்த நாளிலே உனக்காக பிரத்யேகமாக ஆண்டவர் இயேசு உன்னை அன்போடு அழைக்கிறார். திரும்பி வா, ஆண்டவர் இயேசுடத்தில் திரும்பி வா, பின்மார்க்கத்தை விட்டு விலகு, அதில் இருந்து நீ எழும்ப வேண்டும், திரும்பவும் ஆண்டவரோடு உனக்கு ஐக்கியத்தையும் நெருக்கத்தையும் அன்பை நீ ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு உன்னை அழைக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டில் நாம் எல்லாம் வாசிக்கும் பொழுது, அதிகமாக தேவ ஜனங்களுடைய பின்மார்க்கத்தை பக்ஷனங்கள் குறித்து நாம் பார்க்க கூடியதாக இருக்கு. இஷ்டவே ஜனங்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தால், அதிகமாக அவருடைய வாழ்க்கையில் இருக்க பின்மார்க்கத்தை நாம் பார்க்க கூடியதாக இருக்கு. நன்றாக கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் சுருக்கம் என்ன, எரேமியா தீர்க்கதரிசியுடைய ஊழியத்தின் சுருக்கம் என்ன, மற்றும் பல சொல்லப்பட்டிருக்க தீர்க்கதரிசிகளுடைய புத்தகத்தின் சுருக்கம் என்ன, ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போன, தூரமாய் போன இஷ்டவேலரை திரும்ப தேவிடத்தில் திருப்பும்படியாய், திரும்ப தேவிடத்தில் திரும்ப சொல்லி எரேமியா, ஏசாயா, ஏசாயா போன்ற தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அவைகளுடைய பாவங்களையும் பின்மார்க்கங்களையும் கண்டித்து உணர்த்தி திரும்புங்கள், கத்திடத்தில் திரும்பி வா, தேவஜனமே கத்திடத்தில் திரும்பி வா, ஆண்டவிடத்தில் திரும்பு என்று சொல்லி தீர்க்க தரிசிகள் அவைகள் அறைகோல் விடுத்துக் கொண்டே இருந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லோரும் அறிவோமே, இஷ்டவேலர்கள் மிக அதிகமாக ஆகாப் என்கின்ற ராஜாவின் காலத்திலே தேவனை விட்டு தூரமாய் போனார்கள். அந்த நேரத்தில் வல்லமையான தீர்க்கதரிசியாகிய எலியாவை தேவன் எழுப்பினார். நாம் எல்லாரும் அறிவோம், அந்த நேரத்தில் நாம் எல்லாரும் தெரிந்த ஒரு பெரிய அற்புதம் இல்லையா, அவ்வானத்திலிருந்து அக்னி இறங்கினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் ஏற்கனவே ஆண்டவனோடு ஆண்டவர் அவனோடு பேசின ஒரு காரியம், இப்படி இப்படி செய்யன்னு சொல்லி. ஆகவே கர்மேல் பர்வதத்தில் அவன் போய் ஆகாப் என்கின்ற ராஜாவை சொன்னார், எல்லா இஷ்டபேரரையும் கூட்டு, அப்படியே பாகால் தீர்க்கதரிசிகளை கூப்பிடு அப்படின்னு சொல்ல, இது உங்களுக்கு தெரியும் என்றா கவனிங்க. இப்பொழுது அங்கே அற்புதம் நடக்கிறது. ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபம் பண்றான். 3.5 ஆண்டுகள் அடைக்கப்பட்டிருந்த வானம், 3.5 ஆண்டுகள் மழை இல்லாதபடியால் தேசத்திலே வறட்சி தாண்டவம், பஞ்சம், ஜனங்களுக்குள்ளே பஞ்சம் பெருகிவிட்டது, வறட்சி. ஆகவே மழை இல்லாதபடியால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 3.5 ஆண்டுகள் மழை இல்லை, தேவ ஜனம் தேவனை விட்டு பின்வாங்கி போனபடியார், தேவனுடைய ஜனங்கள் தேவனை விட்டு தூரமாய் போனபடியார், அந்த ஜனங்களை திரும்பவும் தன் பக்கமாக திருப்பத்தக்கதா இயற்கைகள் மூலமாகவும் ஆண்டவர் அவங்களோடு பேசினாரு. அவை 3.5 ஆண்டுகள் மழை பெய்யாதபடி வானத்தை அடைத்து வைத்தார். ஏன் எங்களுக்கு இப்படி பஞ்சம் என்றதை ஜனங்கள் தன் ஜனங்கள் உணர்ந்து திருந்த வேண்டும் என்று விரும்பினார். ஏன் தெரியுமா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆரம்பத்தில் என்ன சொன்னாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசம், நலமும் விசாலனுமான தேசம், மழை தாட்சி இல்லாத தேசம், அப்ப தாட்சி இல்லாத தேசம் என்றெல்லாம் சொல்லப்பட்ட தேசத்திலே இன்றைக்கு பஞ்சம், 3.5 ஆண்டுகள் பஞ்சமே. ஏன் இந்த பஞ்சம், ஏன் இந்த வறட்சி? காரணம், தேவ ஜனங்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள், தேவ ஜனங்கள் தேவனை விட்டு தூரமாய் போய்விட்டார்கள், அந்நிய தேவர்களுக்கெல்லாம் ஆராதனை செய்தார்கள், விதவிதமான விக்கிரகங்களை ஏற்படுத்தி கொண்டார்கள், நியாயப்பிரமாணத்தை தள்ளிவிட்டார்கள், மனம் போல வாழ்ந்தார்கள். அந்த காலகட்டத்திலே தான் தேவன் ஜனங்களை தன் பக்கமாக திருப்புவதற்காக எலியா என்கின்ற வைராக்கியமுள்ள தீர்க்கதரிசியை எழுப்பினார். இப்ப கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் நிற்கிறார்கள், பாகால் தீர்க்கதரிசியில் நிற்கிறார், எலியாவும் நிற்கிறார். என்ன நடக்கிறது, அவன் ஜெபம் பண்ணினா வானத்திலிருந்து அக்னி இறங்கினது உங்களுக்கு தெரியும். ஆனா ஒரு காரியம் என்ன தெரியுமா, அதற்கு முதல் எலியா செய்த ஒரு வேலை இருக்கு, என்ன தெரியுமா, இடிந்து போய் தகர்க்கப்பட்டு கிடந்த படிபிடத்தை அவன் செப்பனிட்டான் என்று. நல்லா கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தகக்கப்பட்டு இடிக்கப்பட்டு கிடந்த தேவனுடைய பலிபீடத்தை திரும்ப அவன் செப்பனிட்ட பிற்பாடுதான் அவன் வானத்திலிருந்து அக்னி இறக்கி அற்புதம் செய்யறான். என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி நன்றாக கவனிங்க, பலிபீடம் என்கின்றது நமக்கும் தேவனுக்கும் இடையிலான உறவை, ஐக்கியத்தை குறிக்கிறது. இப்ப தேவ ஜனங்களுக்கு தேவனோடு இருக்கிற ஐக்கியம் அட்டு போய்விட்டது, அந்நிய தேவர்கள் அந்த இடத்திலே வந்து விட்டார்கள். ஆண்டவருக்கு ஆராதனை செய்த ஜனங்கள், உண்மையான மெய்த்தவத்தை தொழுது கொண்ட ஜனங்கள் இன்றைக்கு விக்கிரங்களை கொண்டு வந்து வீணானவர்களுக்கு ஆராதனை செய்து ஆண்டவரை விட்டு தூரமாய் போய்விட்டார்கள். அருமையான தேவ ஜனமே, ஆகவே எலியா என்ன செய்தாரு, உகிடிந்து போய் கிடந்த பலிபீடத்தை திரும்ப செப்பனிட்டார். பிற்பாடு அற்புதம் நடக்கிறது. இவையெல்லாம் எதற்காக, ஏன் ஆண்டவர் செய்தார்? அருமையான தேவஜனமே, பின்வாங்கி போன, தூரமாய் போன தன் ஜனத்தை திரும்பவும் தன் பக்கமாக திருப்புவதற்காக தேவன் இந்த அற்புதத்தை செய்தார். வானத்திலிருந்து அக்னி இறங்கின போது இஸ்ரவேலர் எல்லாரும் தாழ கூப்பிட வீழ்ந்து கத்தரே தெய்வம் என்று முழங்கினார்கள். இப்ப பின்வாங்கி போனவர்கள் திரும்ப கட்டிடத்தில் வாரார்கள். நன்றாக கவனிங்க, விக்கிரகங்களை கும்பிட்டவர்கள் இப்பொழுது வானத்திலிருந்து அக்னி இறக்கி எளிய அற்புதம் செய்த பொழுது இப்ப உணர்ந்து கொண்டார்கள், பாகால்கள் அல்ல, கத்தரே தெய்வம், கத்தர் தான் வானத்திலிருந்து அக்னி இறக்கின இவரே நம்முடைய ஆண்டவர் என்று, கத்தரே தெய்வம் என்று விழுந்து தொழுது கொண்டார்கள் என்று சொன்ன பார்க்க, பின்வாங்கி போன அவர்களை திரும்பவும் கொண்டு வருவதற்காக ஆண்டவர் தன் ஜனத்தை திரும்ப தன் பக்கம் திருப்பதற்காக எலியாவை அனுப்பினார் சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாய் கவனிங்க, ஏசாயாட ஊழியம், ஏரமையாட ஊழியத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது பின்வாங்கி போன ஈவன் எஸ்ஐக்கியல் கூட பின்வாங்கி போன ஜனங்கள் எல்லாம் தன் ஜனங்களை திரும்ப தன் பக்கமாக திருப்புவதற்காக தேவன் தீக்கதரிசி மூலமாக பார்த்து அனுப்புறேன். படியுங்க ஏசாய தீக்கதரிசி புத்தகம். நான் சொல்வதற்குரிய ஆதாரங்களை பாருங்க. தயவு செய்து உங்களுடைய வேதத்தை திறந்து நான் சொல்லுற வார்த்தைகளை கவனிங்க. கத்த நம்மோடு பேசட்டும். ஆண்டவருடைய நாமத்துக்கு பயன்படுது. ஏசாய தீக்கதரிசி புத்தகத்து முதலாம் அதிகாரத்திலே காமித்து பிளீஸ், முதலாம் அதிகாரம் அதுல ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போமே. முதலாம் அதிகாரம், ஏசாயா முதலாம் அதிகாரத்தை இரண்டாம் வசனத்திலிருந்து நாலாம் வசனம் வரை நாம் வாசிக்க போவோம். ரெண்டுல இருந்து நாலு வரைக்கும் படி.
வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார், நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானையும் கழுதன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரஞ்சும் வந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடுண்டாக்குற புத்திரருமாயிருக்கிறார்கள். கத்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள்.
பின்வாங்கி போனார்கள், பின்வாங்கி போன ஜனத்துக்காக ஆண்டவர் பரிதபிக்கிறார். தன்னை விட்டு போய்விட்ட தன் ஜனத்தை நினைத்து அவருடைய இருதயம் பரிதபிக்கிறது பாருங்க. ஆகவேதான் வானங்களே கேளுங்கள், வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கத்தர் பேசுகிறார் என்றே கவனிங்க. வானங்களே செவிகொடு, பூமியே கேளு, கத்தர் பேசுகிறார். ஏன் தெரியுமா? நன்றா கவனிங்க, தேவ ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை கேளாமல் தங்கள் வழியிலே போய்விட்டபடியால் இப்பொழுது தேவன் உயர இருக்கிற வானத்தையும் தாழ இருக்கிற பூமியையும் கூப்பிடுகிறாரு. வாங்க, வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கத்தர் பேசுகிறார் என்றே கவனிங்க. ஜனங்கள், தன் ஜனங்கள், தேவ ஜனங்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போய் தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்து இஷ்டம் போல வாழ்ந்த போது, அவருடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடாமல் போன போது, ஆண்டவர் உயர இருக்கிற வானத்தையும் தாழ இருக்கிற பூமியை கூப்பிடுகிறார். வானங்களே கேளுங்கள், பூமியே செவி கொடு, கத்தர் பேசுகிறார். என்ன பேசுகிறாரா? நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினார். இந்த வார்த்தையை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. நம்முடைய உள்ளம் நமக்கு நெகிழ இல்லையா? ஒரு தகப்பன், ஒரு மாமிச பிரகாரமாக ஒரு தகப்பன் பேசுறது போல கத்தர் பேசுறார் பாருங்க. நாம் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், ஆளாக்கினேன், ஆனால் அவர்கள் வளர்ந்த போதும் எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள் என்று ஆண்டவருடைய உள்ள குமுறல் பாருங்க. என்னை விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள் என்று அவருடைய உள்ள குமுறல் கதறலை இந்த வார்த்தைகளில் இருந்து நாம் பார்க்க முடியுமே. தேவ ஜனமே, தேவனை விட்டு தூரமாய் போய்விட்ட தேவ ஜனமே, உனக்காக பரிதவிக்கிற ஒரு தேவன் உண்டு. நீ கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல் தேவ சித்தத்தை விட்டு வழி விலகி போனாயோ, ஆண்டவர் உன்னை அன்போடு அழைக்கிறார். உனக்காக தேவன் பரிதவிக்கிற தேவன், உன்னை திரும்ப கூட்டி சேர்க்க விரும்புகிற கர்த்தர் அவர். ஆகவே ஓடிவா, திரும்பி வா, நீ விட்டுவிட்ட தேவனிடத்தில் திரும்பி வா. ஆண்டவர் இயேசுவை அன்போடு அழைக்கிறார். உன் பின்மார்க்கத்தை அறிந்து உணர்ந்து நீ மனம் திரும்பி தேவனிடத்தில் ஒப்புரவாக வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு உன்னை அன்போடு அழைக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக கவனிங்க. ஆண்டவர் வானத்தையும் பூமியை கூப்பிட்டாரு. நான் சொல்றதை கேளுங்க. சொல்லு, தேவ ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை கேளாமல் போன போது தேவன் இப்படியான ஒரு நிலைமைக்கு வந்தான் சொல்லும். என்னை விட்டு பின்வாங்கி போய்விட்டாங்க. அருமையான அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏசாய தீர்க்கதரிசியின் ஊழியம் என்ன? பின்வாங்கி போன ஜனங்களை திரும்பவும் கர்த்தரோடு சேர்க்குவதற்கு, சேர்ப்பதற்காக ஜனங்களுடைய பாவங்களை கண்டித்து உணர்த்தி, ஜனங்களே தேவன் பக்கமாக திரும்புகள், பின்மாக்கத்தை விட்டு திரும்புகள், தூரமாய் போன ஜனமே உன் தேவனிடத்தில் திரும்பு, திரும்பு, திரும்பு என்று அவர் பேசினார். அதே போல எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் நீங்க பாத்தீங்களா இருந்தார், அது அருமையா இருக்கும். அந்த வார்த்தைகளை படியுங்க. இரண்டாம் அதிகாரத்திலே 31-32 வாசிங்க சீக்கிரம். எரேமியா 2:31-32 படி.
சந்ததியாரே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். நான் இஸ்ரவேலுக்கு வனாந்தரமும் காரிருளுமான பூமியாக இருந்தேனோ? பின்ன ஏன் ஜனங்கள் நாங்களே எஜமான்கள், இன்னும் நாங்கள் வருவதில்லை என்று சொல்லுகிறார்கள்? ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மனவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களா என்னை மறந்து?
கவனிச்சு பாருங்க, ஒரு பெண் தன் ஆபரணத்தை ஒரு மனவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து போனார்கள். ஆண்டவருடைய உள்ளத்தின் ஒரு ஏக்கத்தை பாருங்க, ஒரு 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 அங்கலாய்ப்பு இல்லையா? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து போய்விட்டார்கள். என் ஜனங்கள் என்னை விட்டு விட்டார்கள். என் ஜனங்கள் என்னை மறந்து தூரமாய் போய்விட்டார்கள், பின்மார்க்கமாக போய்விட்டார்கள். ஆண்டவருடைய உள்ளம் வேதனைப்படுகிறது. பிள்ளைகளாக பரிதவிக்கிற தகப்பனவர், உனக்காக பரிதபிக்கிற ஒரு தேவனவர், யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை பார்ப்பீங்களாக இருந்தால், யோவேல் 2:12-13 பார்ப்பீங்களாக இருந்தால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயத்தை கிழித்து கர்த்தரிடத்தில் திரும்புங்க. வத்திரங்களை கிழிக்க, பழைய ஏற்பாட்டில் ஏதாவது ஒரு முக்கியமான வத்திரத்தை கிழிச்சு, ஆனா ஆண்டவர் சொன்னார் வத்திரத்தை கிழிக்கிறது நிறுத்து. வெளியான காரியம் அல்ல, உள்ளான காரியம். ஆகவே வத்திரத்தை அல்ல, உங்கள் இருதயத்தை கிழித்து கத்திடத்துல திரும்ப, திரும்பு, கத்திடத்துல திரும்பு. அருமையான தேவட பிள்ளைகளே, நான் ஆரம்பத்திலே சொன்னேனே, நாம் எல்லோரும் ஆண்டவுடைய நேரடி கண்காணிப்பில் இருந்து கொண்டிருக்கிறோம். நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலே எப்படி இருந்தேன், இன்றைக்கு எப்படி இருக்கிறேன், அன்று எப்படி நான் வாழ்ந்தேன், இன்றைக்கு எப்படி வாழ்கிறேன். அருமையான தேவட பிள்ளைகளே, நம்மை அறியாமல் கூட நம்முடைய வாழ்விலே ஒரு பின்மார்க்கம் இருக்கிறதுக்கு இடம் இருக்கிறது என்று சத்தியத்துப்படி உங்களை சொல்கிறேன். ஏனென்றால் சிலருடைய பின்மார்க்கம் வெளியரங்கமாக இருக்கும், சிலருடைய பின்மார்க்கம் வெளியில தெரியாம உள்ளே இருக்கும். கவனிங்க, சிலருடைய பின்மார்க்கம் மற்றவர்களுக்கு தெரியாது, அவர்களுக்கு தெரியும். சிலருடைய பின்மார்க்கம் அவருக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. நான் சொல்றதை கொஞ்சம் சிந்திச்சு கொள்ளுங்க. ஆண்டவரை நாம நம்புறோம், ஆண்டவர் இயேசுவை நாம நம்புறோம், அதற்காக ஸ்தோத்திரம். ஆனால் பின்மார்க்கம் எங்க தெரியுமா? நன்றா நான் சொல்றது தேவை. பின்மார்க்கம் உலகத்திலே அல்ல, நல்லா விளையாடணும். பின்மார்க்கம் என்கின்றது உலகத்திலே அல்ல, சபைக்குள்ள. அதான் ஒரு சொன்னாரு, சபைக்குள்ள பாவியும் இல்லை, சபைக்கு வெளியில பரிசுத்தவானும் இல்லை என்றார். அருமையர் இல்லையா? உலகத்தில் சபைக்குள்ள பாவியும் இல்லை, உலகத்தில் பரிசுத்தவானும் இல்லை. என்ன விளையாடுங்க, பின்மார்க்கம் எங்கே? உள்ளதா? உலகத்தில் இருக்கிறவன், அவவிசுவாசிகள், அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள், அவர்களுக்கு பின்மார்க்கம் என்ற வார்த்தைக்கு இடமே இல்லை. அவங்க தான் ரட்சிக்கப்படு. ஆனா ரட்சிப்பு, ரட்சிக்கப்பட்டு தேவனை அறிந்து தேவனோட வாழ்ந்த ஜனங்கள் தேவனை விட்டு தூரமாய் போறதுதான் பின்மார்க்கம். ஆகவே சபைக்குள்ளேயே இருந்து கொண்டு பின்மார்க்கமாக இருக்க முடியும் என்று தெளிவாக தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்கிறேன். நான் தேவ ஆவியுடன் இணைந்து சத்தியத்துப்படி நான் சொல்லுவேன், சபைக்குள்ளே இருந்து கொண்டே பின்மார்க்கமாக இருக்க முடியும். அது என் மனதால, என் நினைவால, என் மனதின் நோக்கங்களால நான் தேவனை விட்டு தூரமாக இருக்க முடியும். இன்னும் ஒருபடி மேல போகட்டுமா? நம்பினா நம்புங்க, நம்பட விடுங்க. பின்மார்க்கமாக இருந்து கொண்டு கத்தட ஊழியத்தை செய்ய முடியும் என்று சொல்றேன். ஏன்னா ஊழியம் நமக்கு விக்கிரமாக மாறிடும். நான் சொல்றது தயவு செய்து சிந்தி. சில நேரத்துல நம்மை நாம நிதானிக்காம இருந்துடுறோம், சில நேரத்துல நம்மை நாம ஆராய்ந்து பார்க்காம இருந்துடுறோம். அது வேதனையான ஒரு காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று நிச்சயம், தேவனுடைய பிள்ளைகளை இழக்க விரும்பலை. ஒருவராவது கட்டு போறது அவருக்கு சித்தம் இல்லை, ஒருவரையாவது இழக்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. ஆகவே பின்மார்க்கம் என்கின்றது சபையிலே ஒன்று நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. சிலர் சுட்டத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க, சிலர் பின்மார்க்கமாகி சபைக்குள்ளே இருப்பார், சிலர் பின்மார்க்கமாகி சபை விட்டு வெளியிலும் போவார், வெளியிலே போவார். ஒன்று சொல்றேன், கவனிங்க கவனிங்க, ஒரு மனுஷனை சத்துரு பின்மார்க்கமாக கொண்டு போறது முதல்ல அந்த மனுஷனை தனிமைப்படுத்துவார், ஐசோலேஷன் தனிமைப்படுத்துவார். ஏண்டா கூடி இருந்தா, கூடி இருக்கும் பொழுது தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது இலகுவில் ஒரு மனுஷனை பின்மார்க்கமாக கொண்டு போக முடியாது. ஆகவே சத்துரு நயவஞ்சகமாக என்ன செய்வான் தெரியுமோ, நைசாக பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் இருந்து, சபை ஐக்கியத்தில் இருந்து நைசா அவனை வெளியில கொண்டு போவான். அங்க பாரு சபையை பாரு, சபையில அந்த பிரச்சனை, சபையில இந்த பிரச்சனை, அங்க பாஸ்டரை பாரு, அங்க ஊழியரை பாரு, அவங்க அப்படி இவங்க இப்படி, இந்த சபையில இருக்கிறதா இதுல பார்க்க வெளியில போகலாம் அப்படி என்று பல காரணங்களை காட்டி 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 ஓதி ஓதி எப்படியோ எப்படியோ தான் நினைக்கிறது சரி என்றும் தான் செய்கிறது நீதி என்றும் அவன் நம்பி எண்ணி வஞ்சகமான முறையிலே அவன் தனிமைப்படுத்தப்பட்டு சபையை விட்டு விலகி போறான். என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி வேதத்தில் எருசலேமிலிருந்து ஒரு மனுஷன் எரிகோவுக்கு போக புறப்பட்டான். அர்த்தம் என்ன? எருசலேம் சபைக்கு அடையாளமாக இருக்கு, தெரியும். எரிகோ உலகத்துக்கு அடையாளமாக இருக்கு. எருசலேமில் இருந்த மனுஷனுக்கு எரிகோவுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? சபையிலே தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியத்திலே இருக்கிற தேவனுடைய ஒரு மனுஷன், மனுஷி தேவ பிள்ளைகள் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை விட்டு தனிமையாகி உலகத்துக்குள்ளே போகும் பொழுது அங்க என்ன? கள்ள கள்ள திருடன் காத்திருக்கிறார். யோவான் 10:10 ஆண்டவர் இயேசு பிசாசை அடாக உரிச்சு காட்டினார். என்ன தெரியுமோ? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறார். கொல்லுறதுக்கு கெடுக்கிறதுக்கு அழிக்க வருண்டுக்கு வரான். பட் நானும் ஜீவன் உண்டாகும், அது பரிபூர்ணப்பட வந்தேன் என்று நம்முடைய ஆண்டவர். ஆகவே இயேசு பிசாசை திருடன் கள்ளன் என்று சொல்றார். என்ன தெரியுமா? நம்மை தனிமைப்படுத்தி தேவனை விட்டு தூரமாக்கி நம்முடைய ரட்சிப்பை களவெடுக்கிறது, நம்முடைய ரட்சிப்பை எடுத்து போடுறது, தேவனோடு இருந்த ஐக்கியத்தை கெடுக்கிறது, தேவன் மேலே இருந்த தாகத்தையும் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்ற வாஞ்சை வைராக்கியத்தையும் கெடுக்கிறது, அழிக்கிறது, பிற்பாடு கொள்ளுகிறது. தேவஜனமே சொல்லதை கவனி, சபையை விட்டு பரிசுத்தமானவருடைய ஐக்கியத்தை விட்டு ஒருபோது நீ வெளியே போக. ஓகே, நான் இப்படி வர இன்னைக்கு ஊழியத்திலே நாம சில பேர் நாம நமக்கு சபையில நான் நெருக்கப்படுகிறேன், இதை இந்த ஊழியத்திலே நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன், எனக்கு வேதனையாக இருக்குது, ஆகவே நான் வெளியில போவேன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஒரு கதைக்கு சொல்றேன், நன்றாக கவனிங்க. இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு ஆபிரகாமோட மனைவியாகிய சாராளுக்கு ஒரு வேலைக்கார பெண் இருந்தார், அவருடைய பேர் ஆகார், உங்களுக்கு தெரியும். சாராள் தனக்கு பிள்ளை இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி கண்டு ஆகாரை ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுத்தார். அங்கு இஸ்மவேல் பிறந்தான், உங்களுக்கு தெரியும். கவனிங்க, இப்போது ஆபிரகாம் மூலமாக ஆகார் கர்ப்பவதியான போது ஆகார் சாராளை அற்பமாக எண்ணினார். நீ மலதாக இருக்கிறாய், நான் ஆபிரகாமில் கர்ப்பவதியாக இருக்க எப்படி அப்படின்னு சொல்லி என்ன வார்த்தைகளை சொல்லி என்ன செய்தாலும் தெரியாது, சாராளை இதன் நிமித்தமாக அற்பமாக அவள் நடந்த அவளோட அற்பமாக எண்ணினபடியால் அவள் ஆபிரகாமிடத்திலே முறையிட ஆபிரகாம் சொன்னார், அவள் உன் கையில் இருக்கால் உன் இஷ்டப்படி நடத்த. அதுக்கு பிற்பாடு சாரால் வித்தியாசமாக டீல் பண்ண, ஆகாரை கடினமாக நடத்த கர்ப்பவதியாக இருந்த ஆகார் என்ன செய்தா? வீட்டை விட்டு ஓடினார். நன்றா கவனிங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். என்ன சொல்லுவார் தெரியுமா? ஓடின அவளை வனாந்தரத்தில் ஆண்டவர் சந்திச்சு, ஆகாரே நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போறாய்? ஏன் அவருக்கு தெரியாது, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? நான் என் ஆச்சாரை விட்டு ஓடி போகிறேன். ஏன்? அவள் என்னை கடினமாக நடத்துறபடியால என்னால் அந்த இடத்துல இருக்க முடியாது, என்னால் அந்த வீட்டில் இருக்க முடியாது, எனக்கு அங்கு இருக்க நிம்மதி இல்லை, அங்கே இருக்க அங்கே என்னால் வாழ முடியல. ஆகவே அவளுடைய கொண்டோலுக்குள்ள என்னால் இருக்க முடியாது, நான் அவளை விட்டு ஓடி போறேன். இப்படி சொன்ன போது ஆண்டவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? திரும்பி போய் அவளுடைய கைக்குள்ள அடங்கி இருந்தார். என்ன நாம யோசிக்கணும், என்ன தெரியுமா? அவள் தான் இவளை கடினமாக நடத்துறாளே, ஆண்டவுடைய பார்த்தேன், திரும்பி போ, கோ பேக் அகைன், எங்க இருந்து வந்தியோ அங்க போ. அவள் உன்னை கடினமாக நடத்துறது எனக்கு தெரியும், நான் அதை பார்க்கிறேன், நான் உனக்கு தீர்வு தருவேன். ஆகவே காலத்துக்கு முன்னே காரியத்தை கெடுக்காதே, கோ பேக் அப், திரும்பி போனான். பிற்பாடு இஸ்மவேல் பிறந்த பிற்பாடு ஒரு கட்டம் வந்தபோது ஆண்டவரே சொன்னாரு, ஆபிரகாமை பார்த்து, ஆகார உன்னை விட்டு அனுப்பிவிட்டு. நன்றாக கவனிங்க, ஆகார் ஆபிரகாமையும் சாராளையும் விட்டு ஓடின போது ஆண்டவர் சொன்னார் திரும்பிப்போம். ஆனா இப்ப இஸ்மேல் மேல் வளர்ந்துட்டான், அவனுக்கு அவன் ஈசாக்கை பரியாசம் பண்றதை பார்த்து சாரால் முறையிட்ட போது அவளை அகட்டி விட்டு சொன்ன போது ஆபிரகாமுக்கு அது துக்கமா இருந்தது. ஆண்டவர் சொன்னாரு, அவள் சொல்றதை கேளு, சாரார் சொல்றதை கேளு. சில நேரத்தில் சில காரியங்களை நம்ம புத்தியில நமக்கு சரி போல நாம நினைச்சுக்கணும். படி தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வழித்தல் என்னவாக இருக்குது, எப்படி இருக்குது என்று நாம் ஆறி அமர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை சிந்திக்கிறது இல்லை, யோசிக்கிறது இல்லை. அவசரப்பட்டு கதைக்கிறோம், அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்கிறோம், அவசரப்பட்டு அபிப்பிராயங்களை சொல்லுகிறோம், அவசரப்பட்டு ஆலோசனைகளை கொட்டுகிறோம். ஆனால் அதில் நன்மை இல்லாமல் போகிறது, மாறாக தீமைகளை ஏற்படுது. நன்றாக நான் சொல்ல வந்த காரியம் என்னவென்றால், முதல் அவள் ஓடிப்போகும் பொழுது திரும்பி போ என்று சொன்னாரு, இப்ப ஆண்டவரே சொன்னாரு, ஆகார அனுப்பிவிடு. காரணம் என்ன தெரியுமோ, ஆகார் முதல்ல ஆகாரை விட்டு ஓடி போகும் பொழுது அது அவளுடைய நேரம் அல்ல. நான் இப்ப நேரம் வந்தாயிட்டது, இப்ப கர்த்தருடைய கடிகாரத்தில் நேரம் வந்தாயிட்டது, இப்பொழுது ஆகார அனுப்பிவிடு. நான் என்ன சொன்னேன்? ஓகே, இப்ப நாம் ஒரு சபையில் இருக்கிறோம், ஒருவேளை நாம இருக்கிறது தேவ சித்தம், அங்க இருந்து என்ன ஊழியத்தை செய்ய முடியாம இருக்குது, தேவனாகவே நம்மை கொண்டு போவார், ஆண்டவராகவே அதற்குரிய வழியை ஏற்படுத்தி தருவார். அதை விட்டுட்டு நாம உள்ளே இருந்து கொண்டு நம்முடைய மாமிசப்பிரமாக வெளியில போய் நின்று கொண்டு அந்த சபை அப்படி, இந்த சபை அப்படி, அந்த ஊழியக்காரன் அப்படி, இந்த ஊழியக்காரன் அப்படி, அங்க அது, இங்க இது, இதெல்லாம் நாம கதைச்சு கொண்டு இருக்க யாரு நமக்கு அந்த ரைட்டை தந்தது? நான் கேட்கிறேன், யாரு நியாயாதிபதி? இன்றைக்கு நம்ம நிலை என்ன? இன்றைக்கு நாம சபையை விட்டு வெளியில போய் நிற்கிறோம். இன்றைக்கு நாம ஒருவேளை நாம இருந்த சபையில ஏதாவது ஒரு ஊழியத்தை செஞ்சிருக்கலாம், ஒரு பொறுப்பை கத்த தந்திருக்கலாம். இன்றைக்கு பொறுப்பையும் விட்டு ஊழியத்தையும் விட்டு வெளியில நின்று கொண்டு இப்ப நாம நியாயம் கதைச்சு கொண்டிருக்கிறோம். நான் இப்படியே இருக்கும் பொழுது கத்தோட வருகை வந்துட்டு வையுங்களேன், அல்லது இப்படி இருக்கும் பொழுது நாம கத்தர்கள் நித்திர நடந்து வச்சு கொள்ளுங்களேன். நிலைமை என்ன? சிந்தி, தேவதனமே சிந்தி என்று சொல்லுகிறேன். ஒருவேளை நாம அப்படியே வெளியில போய் நிற்கும் பொழுது கத்தோட வருகை வந்துட்டா, ஆண்டை குன்பாக நியாய திருப்பில நாம நிற்கும் பொழுது ஆண்டவர சபை சரியில்லை, ஆகவே நான் வெளியில வந்து சும்மா இருந்தேன், உள்ள விடுங்கன்னு சொல்ல முடியுமா? அல்லது அதுக்கு முதல் நான் நித்திரையான கத்தருக்கு நித்திரந்து ஆண்டவரிடத்தில் நியாய தீர்ப்பு நிற்கும் பொழுது ஆண்டவரே அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, ஆகவே தான் ஊழிய செய்யாம சும்மா இருந்தேன், உள்ள விடுங்க அப்படின்னு சொல்லி நாம கேட்க முடியுமா? தேவ ஜனமே, ஊழியத்தில நெருக்கங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, கஷ்டம். நான் இந்த வழிகளால கடந்து வந்தவன், ஆகவே அனுபவத்தோடு ஆண்டவருடைய வசனத்தின் ஆதாரத்தோடு பேசுகிறேன். ஆண்டவர் என் இடத்துல இந்த இடத்திலிருந்து என்னை எடுத்துடுங்கன்னு ஆண்டவர் நோக்கி உடைந்த உள்ளத்தோடு ஜபித்த நாட்கள் உண்டு, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஆனா நான் இருந்த இடத்தை விட்டு ஓட இல்ல, நன்றா விளைய கொடுங்க, அந்த இடத்தை விட்டு ஆண்டு ஓடல, அந்த இடத்துல வச்சு அந்த தொடர்ந்து ஊழியத்தை செய்ய கத்த கருவை தந்தவர். அருமையான தேவன பிள்ளை, நன்றாய் கவனிங்க, தேவனுடைய நம்மை வெளியிலே கொண்டு போகமாக இருந்தால் தேவனுடைய நேரமும் காலமும் வரும் பொழுது அவரே நம்மை கொண்டு போவார். அவரே வாய்ப்புகளையும் வழிகளையும் அதற்கு முந்தி காலத்துக்கு முந்தி தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒரு காரியங்களை செஞ்சிட்டு இன்றைக்கு கர்த்தர் சொன்னார் நான் போறேன், நான் செய்ய இப்படி எல்லாம் சொல்லுற காரியங்கள் எல்லாம் நாம கேள்விப்படுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்க, இது கடைசி காலம். ஆகவே பின்மார்க்கத்தை குறித்து நாம ஜாக்கிரதையா இருக்கணும், கவனமாக இருக்கணும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பின்மார்க்கம் என்கிறது வெளியிலையும் இருக்கும் உள்ளேயும் இருக்கும். ஆனா சபைக்குள்ள இருந்து சிலர் பின்மார்க்கமாக இருக்க முடியும், சிலர் சபையை விட்டு பின்மார்க்கமாகி வெளியில போகவும் முடியும். ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீ எந்த சபையில இருந்தாலும் சரி, எந்த தேசத்துல இருந்தாலும் சரி, உனக்கு தேவனுடைய வார்த்தை டைரக்டாக வருகிறது. ஒருவேளை நீ ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனாயோ, ஒருவேளை கர்த்தரை விட்டு நீ தூரமாய் போனாயோ, பல காரணங்களை அடுக்கிக் கொண்டு இருக்கிறாயோ, உன் பின்மார்க்கத்துக்கு ஆண்டவர் வச்ச இடத்திலிருந்து நீ போனதுக்கு பல காரியங்களை அடுக்கிக் கொண்டு இருக்கிறாயோ, அதை எல்லாத்தையும் நிறுத்து. இப்ப கர்த்தரிடத்தில் உன்னை ஒப்புக்கொடு, ஆண்டவரிடத்தில் கேளு. முதல் கர்த்தரோடு நீ ஒப்புரவாகணும், தேவனை கிட்டி சேரணும், ஆண்டவரோடு நெருங்கி வாழணும், கர்த்தரோடு நீ ஐக்கியமாக இருக்கணும், தேவ சித்தத்துக்கு நீ அடிபணிய வேண்டும், தேவனுடைய சித்தத்துக்கு நீ அர்ப்பணிக்க வேண்டும் என்று அன்போடு நான் உன்னை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்தில் நான் சொன்னேன், சபைக்குள்ளதான் பின்மார்க்கம் இருக்கும். ஏதோ வசனத்தை நான் வாசிப்போமே, வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம், கமிட்மெண்ட் பிளீஸ். வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம், அதுல இருந்து ஒரு வசனத்தை நான் வாசிப்போம். 3 அதிகாரம் 15-16 படிங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 15-16,
உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமன்றி அனலுமன்றி வெது வெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன்.
அதான் கவனிக்க, இந்த வசனம் யாருக்கு எங்க சொல்லப்பட்டது, யாருக்கு சொல்லப்பட்டது? லவோதிக்க சபையில இருந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்பட்டவளுக்கு இந்த வார்த்தை. யாரை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு? மனம் திரும்பினவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், சபைக்குள்ள இருந்தவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெது வெதுப்பாக இருந்தா. அத நான் சொன்னேனே, எங்க பின்மார்க்கம் இருக்குது? சபைக்குள்ளேயே பின்மார்க்கம். Maybe they are coming to the church. Savaikku varalam. Maybe they are doing the ministry. Can be. Can happen. Aanal, avaru ullathile avargal devane vittu thooramaga irukkamal. Da solradhu vyathasama nethiradenga. I speak the truth. Kattadathile viswasam illaman irundukondum devade paniye seiyamudiyum. Can be. Whether you believe or not, it is up to you. I speak the truth. I know what I preach. ஆண்டவரிடத்திலே விசுவாசம் இல்லாமல், கிறிஸ்து இயேசுவிடத்திலே நம்பிக்கை இல்லாமலும் கடவுளுடைய பணியை செய்யும். ஆனா தேவனோ அதுல பிரியமாக இருக்கவே மாட்டார், பிரியமா இருக்கு. ஒருவேளை மக்களுக்கு நான் ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாக நான் காட்டிக்கொள்ள முடியும், ஆனா தேவனோ அதை அங்கீகரிக்க மாட்டார். அருமையான தேவட பிள்ளைகளே, நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெது வெதுப்பாக ரெண்டும் கெட்ட நிலையில இருந்தா வாழ்ந்து பாரு. ஒன்று அனலாகிறது அல்லது குளிராகிறது, அர்த்தம் என்ன? ஒன்று தேவனோடு வாழு அல்லது உலகத்தோடு வாழு. உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய உன்னால கூடாது. ஆங்கில மொழிபெயர்ப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. யூ கேனாட் சேவ் போத் காட் அண்ட் மணி அப்படின்னு. அருமையான தேவட பிள்ளைகளே, ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்யவே முடியாது. உலகத்தையும் தேவனையும் ஒருமித்து ஒரே நேரத்தில் நாம சேவிக்க முடியாது, சேவிக்க முடியாது. எனக்கு சேர்த்து ஒன்று, நாம தேவனை சேவிக்கணும் அல்லது போனா உலகத்தோட. இது உலகமும் இல்லாமல் தேவனும் உலகமும், தேவனும் உலகமும் வேணும், தேவனும் வேணும் என்று இரண்டும் கெட்ட நிலைமையில வாழ்ந்தால் தேவனை பிரியப்படுத்த முடியாமல், உலக பிரகாரமாக ஆவது முழுவதும் வாழ முடியாமல், அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் ரெண்டும் கெட்ட நிலை நிற்கிறது. வெது வெதுப்பான ஒரு பரிதாபமான நிலை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி நாம் இருந்திராதபடி நம்முடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய கிறிஸ்துவோடு இருப்பதாக. யோவான் நிருபத்தில் எழுதுகிறார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்படி சேலஞ்ச் பண்றார். அர்த்தம் என்ன? உங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? அதான் சொன்ன ஐக்கியம் மிக முக்கியம். என்னுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? தேவனோடு சரியான ஐக்கியம், உறவு இல்லாமல் மனுஷங்களோடு நாம ஐக்கியமாக இருக்கிறதால தேவனை நாம பிரியப்படுத்த முடியாது. அதே நேரத்தில் மறுபக்கத்தில் தேவனோடு ஐக்கியமாக இருக்கன்னு சொல்லி மனுஷங்களோடு இருக்கிற ஐக்கியத்தை நாம விட்டு தனிமை நம்மை தனிமைப்படுத்திக் கொள்ளுமா இருந்தால் அது டோட்டலி ராங். இன்றைக்கு பரிசுத்தம் என்கின்ற போர்வையிலே பரிசுத்த வாழ்வென்று நினைத்துக் கொண்டு நம்மை நாம தனிமைப்படுத்துகிறது. இட் இஸ் நாட் பைபிளிக்கல். இது தேவனுடைய வார்த்தை அல்ல. ஆண்டவர் இயேசு பரிசுத்தமாக வாழ்ந்தார், பாவிகளுக்கு விலகினவர், ஆனால் பாவிகளோடு இருந்தவர், பாவிகளோடு புசித்தார், உட்கார்ந்தார், பேசினார், ஆயக்காரர்கள் விவசாயிகளோடும் கூட இருந்து போஜனம் பண்ணினார். ஆகவேதான் உங்களுடைய ஆண்டவர் பாவிகளோடு இருந்து போஜனம் பண்றது என்ன அப்படின்னு பரிசீலனை. ஆண்டவர் சொன்னாரு, வியாதி உள்ளவனுக்குத்தான் வைத்தியம் தேவை. பரிசுத்தவான்களை அல்ல, பாவிகளை அழைக்க வந்தேன் என்று அறிந்து கொள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்க. பரிசுத்தம் என்கின்ற போர்வையில் நம்மை நாம தனிமைப்படுத்துவது அது வேத வசனத்தின்படியான ஒரு வாழ்க்கை அல்ல. தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து வாழ கற்றுக்கொள்ளணும். பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் சேர்ந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் உராய்வுகள் வரும், சில நேரங்களிலே எதிர்மாறான கருத்துகள் வரும், வாஸ்தவம் தான். ஆனால் அது தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற ஐக்கியத்தை பாதிக்காதபடி நாம காத்து கொள்ளும். Don't try to break the unity in the church, the congregation. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை காத்துக்கொள்ள நான் புத்தி சொல்வேன். நன்றாக கவனிங்க, நன்றாக கவனிங்க. இந்த பின்மார்க்கத்தை குறித்து அநேக வார்த்தைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வாசித்தால் யோசிப்பீர்கள். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 17 சீக்கிரம் பாக்குறீங்களா? சீக்கிரமா. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 17 அதுல 13 வசனத்தை படிங்க. என்ன சொல்றது பாருங்க. எரேமியா 17 13 வசனத்தை நான் வாசிப்போம்.
இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்டப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரில் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். தேவரீரேன் துதி.
இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு பயமா இல்லையா? பாருங்க, இங்க பாருங்க, கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களுடைய பெயர் புழுதியில் எழுதப்படும். நாம ரட்சிக்கப்படும் யாரு? தேவட பிள்ளைகளுக்கு. நாம ரட்சிக்கப்படும் பொழுது என்ன நடக்கிறது? நம்முடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்ப நியாய தீர்ப்பில், கடைசி நியாய தீர்ப்பில், ஜட்மெண்ட், பைத்ரோன் ஜட்மெண்ட், கடைசி நியாய தீர்ப்பில் என்ன நடக்குது? ஜீவ புத்தகம் திறக்கப்படுகிறது. ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்படாதவர்கள் எவர்களோ அவர்கள் நித்தி அக்கினியிலே தள்ளப்படுகிறார்கள். அப்ப நாம் ரட்சிக்கப்படும் பொழுது நம்முடைய பேர் கிறிஸ்து இயேசு, நம்முடைய பேர்களை ஜீவ புத்தகத்தில் எழுதுகிறார். ஆனால் நாம் தேவனை விட்டு தூரமாய் போகும் பொழுது, தேவனை விட்டு நாம பின்வாங்கி போகும் பொழுது, நாம அவரை விட்டு விலகிறோம். நம்முடைய பேர் ஜீவ புத்தகத்திலிருந்து அகற்றப்படுகிறது. புழுதியிலே அழிவுக்கு நேராக போகிறது, நித்திய நரகத்துக்கு நேராக போகிறது. தேவ ஜனமே சிந்தி, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, ஆண்டவர் இயேசுவினால் இந்த உலகத்தில் தெரிந்து கொடுக்கப்பட்ட தேவ ஜனமே, உன்னை அவர் தனக்கு அவர் உன்னை அவர் உனக்கு தன்னை வெளிப்படுத்தி உனக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தி உனக்கு அவர் தந்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பாய் இழந்து போகாதபடி ஜாக்கிரதாயிரே. கர்த்தர் மேல வைத்த விசுவாசத்தை விட்டு விலகிடாதபடி ஜாக்கிரதாயிரு. என்ன ஒரு வசனம் படிப்போமே. ஞாபகம், எபிரேயர் 3 முக்கியமான ஒரு வசனம் படிக்க, எபிரேயர் 3 எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர் 3 சகோதரரே,
ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுறதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள்
எச்சரிக்கை. இங்க ஒரு எச்சரிப்பின் செய்தி வருது பாருங்க. எப்படி இந்த வசனம் தொடங்க தெரியுமா? சகோதரரே அப்படின்றார். யாரு சகோதரர்? ரட்சிக்கப்பட்டவர்கள் தானே. ஆகவே அழகாக அங்க வசனம் சொல்லுகிறது எபிரேயர் நிருபத்தில், சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகிறதுக்கு ஏதுவான அவவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். அப்ப அவவிசுவாசம் உள்ள மனுஷன் எப்படிப்பட்டவன்? பொல்லாதவன். லிசன் டு மீ, லிசன் டு மீ ப்ளீஸ். அவவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்கள் ஒருவருக்குள்ளும் இராதபடி எச்சரிக்கையாக இருங்க. சகோதரரே, ரட்சிக்கப்பட்டவள் தேவட பிள்ளைகளே, அவவிசுவாசம் உள்ள இருதயம் அந்த மனுஷன் பொல்லாதவன். தேவனுக்கு முன்பாக, உலகத்துக்கு முன்பாக அவன் எப்படி இருப்பான் தெரியாது. தேவனிடத்திலே அவிசுவாசமாக இருக்கிறவன், தேவனிடத்திலே நம்பிக்கை இல்லாமல் இருக்க தேவனுக்கு முன்பாக பொல்லாத மனுஷனாக காணப்படுகிறான். அருமையான தேவட பிள்ளைகளே, ஆகவே ஆரம்பத்திலே கொண்ட விசுவாசத்தை, ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு வரை நாம பற்றிக்கொள்வமாக இருந்தால் கிறிஸ்துவிடத்திலே பங்குள்ளவர்களாக இருப்போம். அல்லது போனால் நமக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு காலத்தில் ஆண்டவருக்காக ஷைன் பண்ணினோம், ஒரு காலத்தில் கத்தரே தெய்வம் என்று முழங்கினோம், ஒரு காலத்தில் ஓடி ஓடி ஆண்டவருக்கு என்று உழைத்தோம், ஒரு காலத்தில் மணிக்கணக்காக கர்த்தருடைய பாதத்தில் ஜெபம் பண்ணினோம், விண்ணப்பம் பண்ணினோம். ஆனால் இன்றைக்கு நிலை என்ன? இன்று நம்முடைய நிலைமை என்ன? இன்றைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? இப்ப நாம முந்தி செய்த ஊழியங்களையும், முந்தி நாம ஆண்டவோடு இருந்த வாழ்ந்த வாழ்க்கையுமே வாழ்க்கையைத்தான் இப்பயும் பாடிக்கொண்டிருக்கிறோமா? அதை கொஞ்சம் நிறுத்துவோம். அது கடந்த காலம். பட் இப்பொழுது நம்முடைய நிலைமை என்ன? இன்றைக்கு ஆண்டவர் வருகை வந்தால் நம்முடைய நிலைமை என்ன? அன்றை இன்றைக்கு நான் கர்த்தருக்கு நித்திருந்தால் என் நிலைமை என்ன? நினைத்தாலே நமக்கு பயமா இருக்குது இல்லையா? தேவஜனமே கேளு 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 கேளு. பின்மார்க்கம் பயங்கரமானது. தேவனை விட்டு தூரமாய் போகிறது பயங்கரமானது. தன் ஆத்மாவை கெடுத்துக் கொள்கிறார். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது ஆண்டவர் இயேசு நமக்கு தந்த வாக்குறுதியாகும். முடிவில்லாத வாழ்வு. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது ஆண்டவர் இயேசு நமக்கு தந்த வாக்குறுதி, வாக்கு தத்துவம். அதை நாம இழந்துடக்கூடாது பாருங்க. நாம ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை விட்டு தூரமாய் போனால் பின்மார்க்கமாக போகும் பொழுது நித்திய வாழ்வை, முடிவில்லாத வாழ்வை நாம இழந்து போற அந்த பாரிதான். நமக்கு இருக்கிற மிகுதியான கொஞ்ச நேரத்தில் ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவட மனுஷன் பின்வாங்கி போறதுக்கு அல்லது தேவனை விட்டு தூர்மாய் போறதுக்கு உரிய ரெண்டு மூன்று காரணங்களை வேதத்தில் இருந்து நான் உங்களை காட்டி அதோடு நான் முடிக்க விரும்புகிறேன். கத்தரி சித்தமான சரி, ஏன் ஒரு மனுஷன் தேவடைய மனுஷன் பின்வாங்கி போகிறார் என்றதையும் வேதம் சில குறிப்புகளை நமக்கு தருது. ஆகவே முதலாவது நாம் பார்க்கக்கூடிய குறிப்பு, ஏன் பின்வாங்கி போறன்னு சொல்லி நாம பார்ப்போம். சொன்னால் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள் 2 தீமோத்தேயு 4:10 படிக்கிறீங்க சீக்கிரமா. 2 தீமோத்தேயு 4:10 நம்ம வாசிக்கிறோம்.
ஏனென்றால் தேமாய் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான், கிரேஸ்கே கலாத்தியா நாட்டுக்கும் தீட்டு தல்மத்தியா நாட்டுக்கும் போய்விட்டான்.
அடிக்கடி இந்த வார்த்தையை யோசிக்கிறது உண்டு. இப்ப பவுல் புலம்புகிறார், ஐயோ என்னோட இருந்த ஊழியக்காரன் போயிட்டான். அவன் போன விதம் சரியா இருந்தாலும் பரவாயில்ல, ஏன் போனா தெரியுமா? இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆஸ்தி வைத்து என்னை விட்டு போயிட்டான். அர்த்தம் என்ன? பின்வாங்கிட்டான். ஊழியம் செய்தவன், அதுவும் பவுலோட இருந்து ஊழியம் செய்தவன், அந்த டீமில் பவுலோட டீமில் ஒரு மனுஷனாக இருந்தவன், ஆனால் இப்பொழுதோ அந்த ஊழியத்தையும் விட்டு பவுலையும் விட்டு போயிட்டான். காரணம் என்ன? உலக ஆசை. உலக ஆசை அவனை இழுத்தபடியால், உலக ஆசை அவனை இருதயத்தை நிரப்பினபடியால் தேவனை விட்டு, தேவனுடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை விட்டு, உலகத்தின் மேலே ஆசை வைத்து, பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வைத்து பின்வாங்கி போயிட்டான். எத்தனை வருஷம் இந்த தேமா பவுலோட இருந்து கடவுளோட ஊழியத்தை செய்தான்னு அறியன் ரெக்கார்ட் ஆகல். எவ்வளவு காலம் இருந்து ஒருவேளை எத்தனை பாடுகளை ஆண்டவர் ஊழியத்தில் பட்டானோ தெரியாது, எவ்வளவு நெருக்கடிகளை கடந்து வந்தாலும் தெரியுது. ஆனால் அதை எல்லாவற்றை இழந்து இப்பொழுது உலகத்தின் மேலே பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வைத்து தேவனை ஊழியக்காரனை விட்டு தேவனை விட்டு போயிட்டார். அருமையான தேவ ஜனமே, என்னை கேட்கிற தேவ ஜனமே, இந்த செய்தி மூலமாக என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஒருவேளை நீ பின்வாங்கி போனதற்குரிய காரணம் இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த உலக ஆசைகள், இந்த உலகத்தின் பொருட்கள் மேலே இருந்த அளவற்ற கவர்ச்சி, உலக கவர்ச்சிகள், உலக காரியங்கள், உலக ஆசைகள் உன் இருதயத்தை நிரப்பினபடியால் நீ ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிருக்கிறாயோ. ஆனால் ஆண்டவர் உனக்காக பரிதாபப்படுகிறார், ஆண்டவர் இயேசு உனக்காக காத்திருக்கிறார். வா, திரும்பி வா, ஆண்டவர் இயேசுடத்தில் திரும்பி வா. கர்த்தர் உனக்கு மன்னித்து ஆண்டவர் உனக்கு மறுவாழ்வு தர உனக்காக காத்துட்டே இருக்கிறார். அங்கே கள்ளன் காத்திருக்கிறான், திருடன் காத்திருக்கிறான், உன்னை குட்டுயிராக்குவான், வீட்டில் உன்னை நரகத்தில் தள்ளுவான், கடுப்பான். ஆகவே அந்த காலம் வருகிறதுக்கு முன், கொடிய நாட்கள் வரும் முன், உன் வாழ்க்கையை சத்துரு மேற்கொள்ளாததுக்கு முதல் இப்பொழுதே ஆண்டவருக்கு உன்னை அர்ப்பணி என்று ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உன்னை அன்போடு அழைக்கிறேன். பின்மார்க்கத்தில் இருந்து திரும்பு, மறைவான பின்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பு, ஆதியிலே தேவனிடத்தில் கொண்டு வந்த அன்புக்கு மனம் திரும்ப என்று அன்போடு உன்னை அழைக்கிறேன், அன்போடு கூட அழைக்கிறேன். உலக ஆசைகள் ஒரு மனுஷனை தேவனை விட்டு பிரிக்கும். உலக பொருட்களிலே இருக்கிற இந்த உலக மாயைகளிலே இருக்கிற கவர்ச்சி ஒரு மனிதனுடைய இருதயத்தை கொள்ளையடித்து விட்டார். அல்லது உலக கவர்ச்சிகள், உலக காரியங்கள், உலக பொருட்கள் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை கவர்ந்து விட்டால் அவனுக்குள்ள உலகம் வந்துடும். தேவன் இருந்த இடத்துல உலகம் வந்துடும். மேபி சபைக்கு வந்து போகலாம், பாட்டு பாடலாம், ஆனா அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது ஆண்டவர் இல்ல, உலகம். அதான் ஒருவர் சொன்னாரு, உலகத்தில் சபையை கண்டேன், சபைக்குள்ள உலகத்தையும் கண்டேன். எப்படி இருக்கு? உலகத்தில் சபையை கண்டேன், சபைக்குள்ள உலகத்தையும் கண்டேன். சபை என்ற ஆறு நீங்களும் நான், எனக்குள்ள உலகம். ஆகவேதான், ஆகவேதான் பிள்ளைகளே, லிசன் டு மீ, பிள்ளைகளே, பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட தேவப்பட்ட பிள்ளைகளே, உலகத்தில் உலகத்தில் உள்ளவற்றில் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கொண்டால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. இதெல்லாம் தேவ வசனம் தானே. அத நான் சொல்றது, நாம வேதத்தை முழுவதுமாக பார்க்கணும், படிக்கணும். ஏதோ சில வசனங்களை மாத்திரம் நாம இறுக்கமாக படித்துக்கொண்டு சில வசனங்களை நமக்கு தெரியாத போல நாம வாழ்ந்துடக்கூடாது. அதே நேரத்தில் நன்றாக படிங்க. உலகத்தின் மேல இருக்கிற பற்று, உலகத்தின் மேலே உலக பொருட்கள் இருக்கிற பற்று பாசம், அதில் இருந்து யதார்த்தமா சொல்றேன், அதில் இருந்து நம்மால விடுதலை பெறவே முடியாது. பிராங்கா சொல்றேன், வெளிப்படையா சொல்றேன். ஏன்னா நாம இந்த உலகத்தில இருந்து உருவானது. அதுதான் என்ன, நான் என்ன சங்கீதக்காரர் சொல்றாரு, மண்ணிலிருந்து நான் உருவானேன், இந்த மண்ணுக்குரிய ஆசை என் மேல ஒட்டி இருக்குது, என்னை உயிப்பீமன் சொல்றாரு. அருமையான தேவட பிள்ளைகள் நன்றா கவனிங்க, உலக பொருட்களுக்கு பற்று உலகத்தில் இருக்கிற ஆசையில இருந்து நாம விடுதலையாக முடியாது. ஆனால் இங்கேதான் நாம தேவ ஆண்டவருடைய உதவி ஒத்தாசை நாடா. ஆண்டவரே, உம்முடைய வசனம் சத்தியம், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவற்று அன்பு கூடாதுங்க நீர் எங்களை சொல்லியிருக்கிறேன், பட் என்னால முடியல, என்ற ஆத்மா மண்ணோடு ஒட்டி இருக்குது, உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிப்பியம், என்னுடைய இருதயம் உலக பொருட்களை நாடுது. மனுஷனா, மனுஷனா, ஆண்டவரே யதார்த்தமாக என் உள்ளம் ஆண்டவரே உலக பொருட்களை, உலகத்தில் இருக்க காரியங்களை நாடுது. ஆண்டவரே இதில இருந்து எனக்கு விடுதலை தாரும், இதில இருந்து எனக்கு விடுதலை தாரும், எனக்கு உதவி செய்யும், இவைகளை மேற்கொள்ள எனக்கு பலம் தாரும், எனக்கு கிருபை தாரும் என்று நாம் ஆண்டவரிடத்திலே வசனத்தின்படி நாம் ஜெபித்து 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 தான் இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்து நாம் விடுதலையாக முடியும் என்று கத்தருக்கும் தாக்க உண்மை சொல்றேன். நம்முடைய சுய முயற்சியில, நம்ம நம்ம சுய பலத்தில் உலக பொருட்கள், உலக காரியங்கள் இருந்து விடுதலையாக முடியாது. ஏன்னா நம்ம ஸ்டில் இன் பிளட் அண்ட் ஃபிளஷ், நாம இன்னும் மாமிசத்தில் ரத்தத்தில் இருக்கு. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலக ஆசைகள் ஒரு மனுஷனை தேவனை விட்டு பிரிக்க முடியும், பின்மார்க்கமாக போக முடியும். ஒருவேளை ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்ந்து கர்த்தர் இயேசுவோடு நெருங்கி வாழ்ந்து அவருடைய பணியை செய்தவனாக இருக்க முடியும். ஆனால் கால வெள்ளத்தில் அடிபட்டு உலக அலைகளிலே அள்ளுபட்டு உலக பொருட்களுக்கும் உலக காரியங்களுக்கும் உள்ளத்தில் இடம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கி போனாயோ, உன் அழைப்பை விட்டு போய்விட்டாயோ, உன் பொறுப்பை மறைந்து விட்டாயோ, தேவன் உன்னை வைத்த இடத்தை விட்டு விலகி விட்டாயோ, ஆண்டவர் இயேசு உனக்காக பரிதபிக்கிறார், இன்னும் உனக்காக காத்திருக்கிறார், காலம் இன்னும் பிந்தி போகவில்லை, கர்த்தர் உனக்காக காத்திருக்கிறார், வா ஓடி வா. உன் நிலையில இருந்து நீ இருக்கிற வாழ்வில் இருந்து நீ உன்னை உணர்ந்து திரும்பி கர்த்தருடைய கரத்துக்களை ஓடி வா. இன்னும் ஆண்டவர் உனக்காக காத்திருக்கிறார், இன்னும் ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்ள சித்தமாக இருக்கிற சத்தியத்தின்படியே நான் உனக்கு சொல்கிறேன். என்னிடத்தில் வருபனை நான் புறம்பே தள்ளிவிடுது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நீ என்ன நிலையில இருந்தா என்பதை நீ அறிவாய், இன்றைக்கு எப்படி இருக்கா என்பதை நீ அறிவாய். ஆகவே தேவன் உன்னை வச்ச இடத்திற்கும் உன்னை அழைத்த அழைப்பிற்கும் உனக்கு தந்த ஊழியத்திற்கு நீ திரும்பணும், திரும்பணும், திரும்பணும். அவனவன் அழைக்கப்பட்ட அழைப்பில நிலைத்திருக்க கடவன் அப்படின்னு வேதவசனம் சொல். ஒரு மனிதன் தேவனை விட்டு பின்வாங்கி போறதுக்கு உலக ஆசைகள் மிகப்பெரிய ஒரு காரணம். நம்பர் 2, அடுத்து என்ன தெரியுமா? 1 தீமோத்தேயு 6:10 சீக்கிரம் வாசி.
பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சிட்டு விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள்.
பண ஆசை எல்லா பாவத்துக்கும் வேறா இருக்க. சிலர் தேவனுடைய பிள்ளைகள் அதை இச்சிட்டு விசுவாசத்தை விட்டு வழுவி போனார். நீயும் தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடு. நான் சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க. தேவனுக்கு முன்பாக நிக்கிறேன்னா கத்தர வசத்தை இப்படி சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு அநேகர் அங்கு சிக்கப்பட்டிருக்க பணக்காரியங்கள். தேவன் இருக்க வேண்டிய இடத்துல பணம் குந்தி கொண்டிருக்குது. ஆண்டவர் ஆளுகை செய்ய வேண்டிய இடத்துல பணம் ஆளுகை செய்யுது. நம்முடைய நோக்கம் தேவனை தேடுகிற நோக்கத்திலும் பார்க்க பணத்தை தேடுகிற நோக்கம் அதிகமாக இருக்கிறது. என்னத்தை சேர்க்கிறது, என்னத்தை பெறுகிறது, என்னதான் சேர்த்தாலும் நாம் சேர்த்தது போதும் என்ற ஒரு நினைவு நமக்கு வரப்போறதும் இல்லை. பணத்தினால் ஒருவர் திருப்தியாகிறது இல்லை. பண ஆசையினால ஒரு மனுஷன் திருப்தியாகிறது இல்லை. காண்கிறதால கண் திருப்தியாகிறதும் இல்லை. பணத்தினால பணக்காரன் திருப்தியாகிறதும் இல்லை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பிரசங்க புத்தகத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. இந்த பண ஆசை எல்லா பாவத்துக்கும் வேறா இருக்குது. அநேகரதை இச்சித்து என்ன நடக்கிறது? விசுவாசத்தை விட்டு வழங்கி போறாங்க, தேவனை விட்டு தூரமா போறாங்க. என்ன சொல்றார்கள்? பணம் இல்லாதவன் பணம் என்றார், பணம் 10 இன்ச் பணம் பாதாளம் வரைக்கும் பாருங்க, காசுதான் கடவுள் என்றார். இன்னைக்கு என்ன நடக்கிறது? ஒரு மனுஷனத்தில் எவ்வளவு பணம் இருக்குது, எவ்வளவு ஆஸ்தி இருக்குதுன்றதை வச்சுதான் நாம் மற்றவங்களை மதிக்கிறோம். அப்படி இல்லாதவர்களை நாம் மிதிக்க பார்க்கிறோம். ஆதி திருச்சபையில் இப்படியான காரியம் நடந்திருக்குது. அது வேதத்தில் வெகுவாக கண்டிக்கப்படுகிறது. ஒரு மனுஷனத்தில் எவ்வளவு பணம் இருக்குது, அவனிடத்தில் எவ்வளவு செல்வம் இருக்குது, அல்லது அவன் எவ்விடத்தில் திறமை இருக்கிறது, இதை வச்சுதான் இன்றைக்கு மனுஷர்கள் மனுஷர்களை மதிக்கிறார். இந்த காரியம் உலகத்தில் நிறைஞ்சு போய் கிடக்கிறது. இதே காரியம் சபைக்குள்ளே இருக்கக்கூடாது, வரக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் ஒரே ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம், ஒரே ஆவியை பெற்றிருக்கிறோம், ஒரே தகப்பனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம், ஒரு இடத்துக்கு போகிறோம். ஆகவே பாகுபாடுகள் இருக்கக்கூடாது, வித்தியாசம். There is no any discrimination in the church. ஏற்றத்தாழ்வுகள், பாகுபாடுகள் சபைக்குள்ள இருக்குமாக இருந்தால் அங்கு மாமிசம் தலை தோங்கிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய பிள்ளைகளாக மதிக்க கற்றுக்கொள்வார்கள். அது மாத்திரமில்ல, சபையில ஊழியத்தின் அடிப்படையில் நாம் ஒரு மதிக்கிறது நான் தப்பு நான் சொல்லல. வேலை திருவசனத்தை போதிக்கிற வேலை ரெட்டிப்பான கணத்துக்கு பாத்திராக எண்ணங்கள் எல்லாம் வேதம் சொல்றது மறுக்கிறதுக்கு. ஆனா அதே நேரத்தில் சபையில் இருக்கிற மற்ற ஊழியம் செய்யாத தேவோட பிள்ளைகளும் நம்மால மதிக்கப்பட வேண்டும். பிகாஸ் தே ஆர் சைல்ட், அவங்க தேவோட பிள்ளையாக இருக்கிறார்கள், தேவ ஆவியை பெற்று. ஆகவே சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் நாம மனதார மதிக்க கற்றுக்கொள்ளவன், ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளவன். எனக்கு சேர்த்துதான் பிரசன் தேவன் அறிவார். சத்தியத்தை நாம கை கொள்ளாமல் போகும் பொழுது நாம ஏற்கனவே பின்மார்க்கம் என்பது வெளிப்படை இல்லையா? தேவ வசனங்களை நாம கையாளாமல் போகும் பொழுது, கைவிடும் பொழுது, தேவோட வார்த்தைக்கு புறம்பாக நான் வாழும் பொழுது அது ஒரு பின்மார்க்கம் தானே. இயேசுவே உம்மை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிக்கொண்டு தேவோட வசனத்தை நாம விட்டு வாழலாமா? அது ஆண்டவர் இயேசுவே உம்மிடத்தில் அன்புக்குன்னு சொல்லி போட்டு நாம தேவோட வசனத்தை விட்டு நாம வாழ முடியுமா? இல்ல. பண ஆசையினால் மனுஷர்கள் பின்மார்க்கமாக போக முடியும். அது என்ன தெரியுமா? இஸ்ரவேலர்கள் தங்களை சுத்தி இருக்கிற ஜாதிகளை பார்த்து அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்டார். ஆண்டவர் அதை அருவறுத்தாரு, வெறுத்தாரு, கண்டித்தார். இன்னைக்கு இதான் நடக்கு. ரட்சிக்கப்பட்ட தேவட்ட பிள்ளைகளும் உலகத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாதவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்கிறதை பார்க்கிறது. அவர்கள் எப்படி ஜீவிக்கார்கள், அவர்கள் எப்படி நல்லா இருக்கிறார்கள், எப்படி ஹாயா இருக்கார்கள், அதை பார்த்தாட நான் இப்படி இருந்தா என்ன? கொஞ்சம் தவறான வழியில போனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பிள்ளையான வழியில போனாலும் பரவாயில்ல, அல்லது தேவனுக்குடைய நேரத்தை கலவெடுத்தாலும் பரவாயில்ல, தேவனை கொடுக்கக்கூடிய திருநாளும் பரவாயில்ல, கொஞ்சம் நாமளும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் மற்றவர்களை போல. அவை உலகத்தில் இருக்கிறதிலிருந்து நாம கற்றுக்கொள்ள பார்க்கிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த பார்க்குது. ஆனால் தேவ பிள்ளைகளுடைய நம்முடைய வாழ்க்கை தான் உலகத்தில் இருக்கிறவர்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒன்று, உலகம் நம்மை மேற்கொள்ள வேண்டும், இல்லது நாம் உலகத்தை மேற்கொள்ளும். ரெண்டாவது தான் நடக்க போகுது. ஆண்டவர் சொன்னார், நான் இந்த உலகத்தை ஐ ஹவ் கன்க்யூட் திஸ் வேர்ல்ட் என்றார். நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அப்படி நாம ஜெயம் கொண்டவர்கள் தான் தேவட ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். வெளிப்பதிவு பார்க்கிறோம் இல்லையா? அப்ப அருமையான தேவட பிள்ளைகளை இப்படிப்பட்ட பண காரியங்கள், பண ஆசைகள், பணம் பாவம் இல்லைங்க, பணம் நமக்கு தேவை. ஆனா அந்த பணம் தான் நோக்கம். பணத்தை சேகரிக்கிறதும் பணத்தை தேடுறதும் இதுதான் நோக்கம். சேர்த்து 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 இதுதான் நோக்கம். தேவனுக்காக வாழ்ற நோக்கம் இல்லை. காலை எழுந்தால் மாலை வரைக்கும் நாம என்ன செய்கிறோம், எதை தேடுகிறோம், என்னோட வாழ்க்கை நோக்கம் என்ன? தேவன் அறிவார், தேவன் அறிவார். படு ஆசை எல்லா பாவத்துக்கும் தீமைக்கும் பேரா இருக்கு. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டே வழங்கும். நீயும் அவைகளை விட்டு ஓடு அப்படி என்று தேவ மனுஷன் பத்தி சொல்றார். ஸ்தோத்திரம். நம்பர் 3, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த லூக்கா பொறுப்பு பாசத்தாசனம் பத்தி பேசியிருந்தாரு. லூக்கா 15 அதிகாரம் சீக்கிரம் பாருங்க, நான் முடிக்கணும். லூக்கா 15 அதிகாரம் 13 வசனத்தை பாருங்க. லூக்கா 15:13 என்ன சொல்றது பாருங்க. 15:13,
சில நாளுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான்.
தூரமாய் போய் துன்மார்க்கமாக ஜீவித்து ஆஸ்தி எல்லாத்தையும் அழித்து போட்டான் என்று அந்த வசனம் சொல்லுது. இப்ப தகப்பனோடு இருந்தவன் இப்ப தகப்பனை விட்டு தூரமாய் போறான். இதுதான் பின்மார்க். தகப்பனோடு இருந்தவன் இப்ப தகப்பனை விட்டு, ஏன்னா தகப்பனோடு இருந்தா பாவம் செய்யலாது, துன்மார்க்கமாக ஜீவிக்க இயலாது, மாமிச பிரகாரமாக ஜீவிக்க முடியாது, தான் விரும்புகிறபடி நாம் வாழ முடியாது. ஆகவே தகப்பனை விட்டு தூரமா போனா தான் என் இஷ்டப்படி நான் வாழ முடியும். அது கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸும் அவட சேர்ந்துருவான். ஏன்னா காசு இருக்குது பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பார். ஆகவே என்ன செஞ்சா, தூரமா போய் துன்மார்க்கமாக ஜீவித்து தன் இச்சையின்படி மனம் போல வாழ்ந்தான். அன்றைய கவனிங்க, அந்த மாமிச இச்சைகளினால் தேவனை விட்டு தூரமாய் போனவர்கள் அநேகர். மாமிச இச்சைகளுக்கு இடம் கொடுத்து தேவனுடைய அழைப்பை விட்டு விலகி, தேவனுடைய ஊழியங்களை விட்டு விலகி, தேவனை விட்டு தூரமாய் போனவர்கள் அநேகர் உண்டு, அநேகர் உண்டு. ஆகவே ஒருவேளை நீயும் மாமிச இச்சைகளுக்கு இடம் கொடுத்து தேவனை விட்டு தூரமாய் போயிருந்தார், கர்த்தருடைய அன்போடு அழைக்கிறார், இன்றைக்கு நீ மனம் திருப்பி, ஒருவேளை உண்டு வாழ்க்கையிலே மாமிச செயலுக்கு இடம் கொடுத்து துன்மார்க்கமாய் போனது மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்தரங்கத்தில் அந்த காரியங்கள் நடந்ததினால் நீ தேவனை விட்டு தேவனை நெருங்க முடியாமல் தேவனை விட்டு தூரமாக பின்மார்க்கமாக இருக்கிறது தேவன் அறிவார். ஆனாலும் கர்த்தர் உனக்காக பரிதாபப்படுகிறார். அந்த அப்படிப்பட்ட மாமிச இச்சைகளை விட்டு மனம் திரும்பி ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்து, தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், நான் இப்பொழுது மனம் திரும்புகிறேன், உம்மிடத்தில் வருகிறேன் என்று ஆண்டவர் இயேசுவுக்கு ஒப்புக் கொடுப்பாயோ? ஆண்டவர் இன்னும் உனக்காக காத்துட்டே இருக்கிறார். இட் இஸ் நாட் டூ லேட். பண்டித பில்லி கிரஹாம் ஒரு கதை சொன்னார், அதை இங்கு சேர்க்கிறது பொருத்தமா இருக்கும் நம்புறேன். ஒரு மைந்தன் தன் தகப்பனை விட்டு தூரமாக போய் துன்மார்க்கமாக ஜீவித்தான். அவனிடத்து இந்த பணம் எல்லாம் செலவழித்த பிற்பாடு பஞ்சம் வந்தது, சாப்பிட வழி இல்லை. இப்ப யோசிக்கிறார், என் தகப்பிடத்தில் திரும்பி நான் போவேன். ஆனால் தகப்பிடத்திற்கு தூதனு போறான், தகப்பனே உமக்கும் பரத்து விரோதமாக நான் பாவம் செஞ்சேன், நான் இப்போ திரும்பி உம்மிடத்தில் வர விரும்புகிறேன், ஆனால் நான் உம்மிடத்தில் திரும்பி வரும்பொழுது நீர் என்னை ஏற்றுக்கொள்வீராக இருந்தால் அதற்கு ஒரு அடையாளம் இருக்கு தாருங்க. அது என்னவென்றால், நம்முடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு பெரிய மரம் நிற்குது, அந்த மரத்தில் ஒரு வெள்ள துணிய ஒரு கொடியை கட்டி விடுங்க. நான் தூரத்தில் வரும்பொழுது அந்த மரத்தில் அந்த வெள்ள கொடி கட்டப்பட்டிருந்தால் நீங்க என்னை ஏற்றுக்கொள்றீங்க என்ற அர்த்தம், நான் உங்களிடத்தில் வருவேன். அப்படி நீங்க கட்டாட்டால், அது இல்லாட்டால் நீங்க என்னை ஏற்றுக்கொள்ளல என்று சொல்லி நான் திரும்பி போகிறேன்னு சொல்லி அவன் தூது அனுப்புறேன். இப்படி சொல்லி குறித்த நேரம் நாள் வந்தபோது அந்த மைந்தன் தன்னுடைய நிலைமையிலிருந்து உணர்ந்து தான் தகப்பனுக்கு விரோதமாக செய்த பாவங்களையும் அநியாயங்களையும் உணர்ந்து மாமிச இச்சைகளையும் படி நடந்து தன் தகப்பனுடைய பெயரை கெடுத்ததை நினைந்து உணர்ந்து மனம் வருந்தி மனம் திரும்பி தகன் தகப்பிடத்தில் திரும்பி வரான். அவன் வீதியால் வந்து கொண்டிருக்கிறான், வீடு நெருங்குகிறது, அவன் கண்கள் அகல பார்க்கிறது, வெறிந்து பார்க்கிறது, அந்த மரத்தை நோக்கிறது. அந்த மரத்திலே ஒரு வெள்ளை துணியை என் தகப்பன் கட்டி வைப்பாரா அல்லது கட்டாமல் விடுவாரா? அவனுடைய இருதயம் திக்க திக்கன்னு அடிக்கிறது. வேகமாக வருகிறான் பார்க்கிறான். அந்த மரம் கண்ணுக்கு தெரிகிறது, இப்ப ஒரு காரியம் அங்கே ஒரு ஆச்சரியம் நடக்கிறது. என்னவென்றால், அவன் கேட்டது ஒரு வெள்ளை துணி அதுல கட்டி விடுங்க. ஆனா தகப்பன் என்ன செய்தார் தெரியுமோ? அந்த மரம் முழுவதுமே வெள்ளை துணியை கட்டி விட்டார். பாருங்க, மகனுக்கு இதை பார்த்தது மிகப்பெரிய சந்தோஷம். என் தகப்பன், நான் இப்படியெல்லாம் வாழ்ந்து இவ்வளவுக்கு பின்மார்க்கமாய் போய் அவருடைய பேரை கெடுத்து துன்மார்க்கமாக ஜீவித்த போதும், நான் உண்மையாக மனம் பொருந்தி அவருக்கு திரும்பி வரும்பொழுது இப்படியே அவர் என்னை ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கிறார் என்றது நினைக்கும் பொழுது அவர் உள்ள நெகிழ்ந்தது. ஓடி வருகிறான். இப்போ தகப்பனு ஓடி வந்து அப்படியே அவரை கட்டி அணைக்கிறார். எந்த கேள்வியும் அவரிடத்தில் கேட்கல, என் மகனை ஏன் இப்படி செய்தார்? எங்க கொண்டாட நடக்குது, செலிபிரேஷன் நடக்குது, அவன் தெரியும் போற முறை கேட்டோம். மூத்தமாக வாரான், என்ன விஷயம் விசாரிக்கிறான். காரியத்தை கேட்ட போது அவனுக்கு உள்ள போக விருப்பம் இல்லை. இதை குறிச்சு யோசித்தேன், நன்றாக கவனிங்க. இப்ப வெளியில வெளியே போனவன் உள்ள வந்துட்டான், உள்ள எந்த வெளியே நிற்கிறான். தகப்பனை விட்டு வீட்டை விட்டு வெளியில ஓடி போனவன் இப்ப தகப்பன் சேர்த்து உள்ள வந்துட்டான், வீட்டுக்குள்ள வந்துட்டான், சபைக்குள்ள வந்துட்டான், ஆண்டவர் ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டான். ஆனா தேவனோடு இருந்தவன், தேவோட சபைக்குள்ள இருந்தவன் இவன் வெளியே நிற்கிறான். அருமையான தேவட பிள்ளைகளே, நன்றாக கவனிங்க. மாமிச இச்சைகள் தேவனை விட்டு தூரமாக போச்சு. அருமையான தேவ ஜனமே, ஜாக்கிரதையாரு, இச்சையின் ஆவிகள், இச்சையின் the spirit of lust இன்றைக்கு உலகம் முழுவதும் அலைஞ்சுட்டே இருக்குது. அசுத்தமான அருவறுப்பான இச்சையின் ஆவிகள் இன்றைக்கு சாத்தான் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறான். ஆகவே இன்றைக்கு இந்த வாலிப சமுதாயம் இன்றைக்கு ஃப்ரீடம் என்கின்ற வார்த்தையின் அடிப்படையிலே, சுதந்திரம் என்கின்ற வார்த்தையின் அடிப்படையிலே மாமிச இச்சைகளை மிருகம் போல அனுபவித்து தேவ மகத்துவங்களை தூஷித்து தேவனை விட்டு தூரமாய் போய்விட்டதை நாம் கண்ணால பார்க்கிறோம். நீயோ தேவனுடைய மனுஷனே, மனம் வருந்தி மனம் திரும்பு. ஒருவேளை மாமிச இச்சைகளால் நீ பிடிக்கப்பட்டு தேவனை விட்டு தூரமாய் போயிருந்தாயோ, பின்மறக்கமாய் போயிருந்தாயோ, மனம் திரும்பு, தேவனிடத்திலே வா. என்னும் ஆண்டவர் உனக்காக காத்திருக்கிறாரு. உன்னை மன்னித்து உன்னை மனதார ஏற்றுக்கொள்ள அவர் சித்தமாக இருக்கிறார். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம். மறுபக்கத்தில் வாழ்க்கையில ஏற்பட்ட நெருக்கடிகளால், வாழ்க்கையில ஏற்பட்ட துன்பங்களால் மனுஷர்கள், தேவனுடைய பிள்ளைகள் மனம் சோர்ந்து தேவனை விட்டு தூரமாய் போனவர்கள் உண்டு. ரட்சிக்கப்பட்ட மனைவி, ரட்சிக்கப்படாத புருஷன். ரட்சிக்கப்படாத புருஷனால இவனுடைய ரட்சிக்கப்பட்ட மனைவியோட பக்தி உள்ள பரிசுத்த வாழ்வுக்கு பெரிய சவால். சில நேரத்தில் குடும்பம் நரகம் போல காணப்படுகிறது. நான் ஒரு சகோதரி அறிவேன். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் நான் அவங்களுக்கு, நானும் என் மறைமகளுக்கு ஓடியை செஞ்சேன். திருவிருந்தம் கொடுத்தோம், ஞானஸ்தானம் கொடுத்தேன். ஆனால் புருஷன் ரட்சிக்கப்படையில் இவையெல்லாம் புருஷன் தெரியாம செஞ்சேன். ஆனா என்ன நடந்தது தெரியாது, புருஷன் கொஞ்சம் ரஃபான பேர் வழி என்ன ஆக்கின கொடுத்தாரோ எனக்கு தெரியாது. புருஷன் ஆக்கியது எல்லாத்தையும் மனைவியில் நம்ம சொல்ல முடியாது. ஒரு கட்டம் வந்தபோது எனக்கு அவர் கோல் பண்ணார், பாஸ்டர் நான் இனிமேல் என் புருஷனோடு சேர்ந்து புருஷன் வழியில போகப்பட்டேன். நினைக்கும் போது மெய்யாக மனம் வருந்தி ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்தானம் கர்த்தருடைய வாழ்ந்த திருவந்து. ஆனால் ரட்சிக்கப்படாத புருஷனால, கணவனால ஏற்பட்ட அந்த நெருக்கத்தால, பாடுகளால, துன்பத்தால இனிமேல் என்னால் தாங்க முடியல, நாம புருஷன் வழியில போவோம் அப்படியே போயிட்டார். இப்ப எப்படி இருக்காள் நான் அறிய. ரட்சிக்கப்படாத கணவன்மாரால பின்வாங்கி போன சகோதரிகளே, இன்னும் ஆண்டவர் உம்மிடத்தில் அன்பாக இருக்கிறார். கர்த்தரின் பாடுகளை அறிவார், நீ போன வழியவர் அறிவார். ஆனாலும் உன் புருஷன் உனக்காக மறிக்கல, ஆண்டவர் இயேசுதான் உனக்காக மறித்தார். இயேசுதான் உன்னுடைய ரட்சகர், இயேசுதான் பரலோகத்துக்கு வழி, இவர்தான் உனக்கு நித்திய ஜீவனை தரவல்லவர். ஆகவே உன் பிற்காலத்தை, உன் நித்தியத்தை மனதில் கொண்டு, நீ மன்னத்துக்கு பிற்பாடு எங்கே போவாய், ஆகவே உன் நித்தியத்தை மனதில் வைத்து யோசித்து தயவு செய்து இன்றைக்கே நீ மனம் வருந்தி மனம் திரும்பி, உன் பின்பார்க்கத்தில் இருந்து மனம் திரும்பி திரும்பவும் கத்திடத்தில் வா என்று அன்போடு அழைக்கிறேன். நீ எந்த தேசத்திலும் இருக்கலாம், எந்த சபையிலும் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இயேசுவே இறைவன், தேவனுடைய குமாரன், இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே பாவ பரிகாரி, இவர்தான் நமக்கு நித்திய ஜீவனை தரக்கூடியவர். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்து உண்மையில இன்னும் அன்பாக இருக்கிறார், இன்னும் உன்னை மறக்க இல்லை, இன்னும் உன்னை தள்ளிவிடல. ஆகவே கணவன் நிமித்தமாய் பாடுகளை அனுபவித்து பின்வாங்கி போன சகோதரியே, நீ எந்த தேசத்தில் இருந்தாலும் ஆண்டவர் இயேசு அன்போடு அழைக்கிறார், திரும்பு, கத்திரத்தில் திரும்பி வா, பின்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பு, உன் ஆண்டவர் இயேசுவின் அன்பு கரத்துக்குள்ளே உன்னை ஒப்புக் கொடுப்பாயோ. He is still waiting for you. அது மாத்திரமல்ல, மறுபக்கத்தில் ரட்சிக்கப்படாத மனைவிமாரால கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு தொடர்ந்து குடும்ப வாழ்க்கை நடத்த முடியாமல் மனைவி பக்கம் போன புருஷன் மாறு, இயேசுதான் உனக்கு வாழ்வு. மனைவியோடு நீ கொஞ்ச காலம் வாழலா, ஆனா உன் முடிவு நித்தியம் யாரோடு, நித்தியம் எங்கே, சத்தியம், நித்தியம் என்பது சத்தியம். ஆகவே ஆண்டவர் இயேசு உனக்கு முடிவில்லாத வாழ்வை தரவல்லவோ உன்னை இந்த உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்தார். ஆகவே பாடுகளை பார்த்து ஆண்டவர் இயேசுவை விட்டு பின்வாங்கி போனாயோ, இக்காலத்து பாடுகள் இனிமேல் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானது அல்ல என்று வேதம் சொல்லுதல்லவா. இன்னும் கொஞ்சம் காலம்தான் ஆண்டவர் இயேசு வருவார். ஆகவே 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 உன் விசுவாசத்துக்கு திரும்பி வா, ஆண்டவர் இயேசுடத்துக்கு திரும்பி வா, திரும்பவும் நீ இருந்த நிலைமைக்கு திரும்பி வா, ஆண்டவர் உனக்காக வெயிட் பண்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை. இன்னும் மறுபக்கத்தில் புருஷன் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுக்காததினால் வீட்டிலே கணவனால குழப்பம், கணவனுடைய நடத்தைகளாலும் கணவனுடைய வார்த்தைகளாலும் அவருடைய போக்குகளினாலும் மனைவியுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. அவளால் ஊக்கமாக செவிக்க முடியல, கருத்தாக மன்றாட முடியல. காரணம், தன் புருஷன் நடக்கிற விதத்தையும் அவர் கதைக்கிற வார்த்தைகளையும் கேட்டு பார்த்து பார்த்து மனம் பேதலித்து போனபடியால் அவளால முந்தி போல செபிக்க முடியல, முந்தினது போல ஆண்டவர் தேட முடியல, முந்தினது போல கர்த்தரோடு இருக்க முடியல. காரணம், அவர் புருஷனும் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் மனைவியோடு சேர்ந்து கர்த்தரை தேடுறதுக்கு ஒப்பு கொடுக்கிறல்ல. ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் உலக பிரகாரமாக வாழ்கிறது, மாமிச பிரகாரமாக நடக்கிறது, மாமிச பிரகாரமாக கதைக்கிறது, தேவை ஏற்பட்டால் மனுஷிக்கு அடிக்கிறது, கோபம் வந்தால் மனுஷிக்கு அடிக்கிறது, வெளியில தெரியாது சொன்னா அடிப்பேன் உத்தேப்பேன் விருட்டுறது. அவருக்கு பிலீவின் கார், அவர் கடவுளை நம்புற, சபைக்கும் வந்து போறார், வெளியில தெரியாது மனைவி ஆயிடுச்சு. சில பேருடைய உடலில் வெளிப்படையான காயங்கள் இருந்ததையும் பார்த்திருக்கிறேன். ஏனென்று இது ஏன் உனக்கு இந்த காயம் என்று கேட்கவே எனக்கு தைரியம் இல்லாமல் இருந்தது. ஏனென்றால் இது அவங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் என்பதற்காக. கவனம் கவனம், நீ புருஷனாக இருக்கலாம், ஆனால் உனக்கு மேல ஒரு தேவன் இருக்கு என்பது மறந்துடாது. உன் துன்மார்க்க ஜீவியத்துக்கு ஒரு முடிவு உண்டு. கத்தரை விட்டு தூரமாய் போய்விட்டார். நம்முடைய இறுக்கமான இருதயத்தினால், நம்முடைய மன மேட்டிமையினால் இன்னும் தேவனுக்கு முன்பாக தாழ்த்தாமல், உன் மனைவியோடு சேர்ந்து தேவனோடு வாழாமல், தேவனை சேவிக்காமல் துன்பப்படுத்தி நீயும் கெட்டு உன் மனைவியும் கெடுக்க பார்க்கிறாயோ? நீயும் விசுவாசத்தை விட்டு விலகி உன் மனைவியையும் பிள்ளைகளையும் கூட விசுவாசத்தை விட்டு பலி போக பார்க்கிறாயோ? தேவனோடு நெருக்கமாக இருந்த அவளை, உன் மனைவியும் பிள்ளைகளை இன்றைக்கு தேவனை நோக்கி ஜெபிக்க முடியாத அளவுக்கு அவருடைய உள்ளத்தை நீ பாதித்து விட்டாயோ? நீ பின்மார்க்கமாய் போனது மாத்திரமல்ல, உன் மனைவி பிள்ளைகளையும் அல்லவோ பின்மா பாவத்தோடு பாவத்தை கூட்டுகிற மனுஷனே, புருஷனே, திரும்பு, மனம் திரும்பு. தேவன் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறார். ஆடிசன் கொண்டு எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது. உனக்குள்ள இருக்கிற ஜீவ சுவாசம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. உன் நாட்களை அவர் எண்ணுகிறார், உன் காலங்கள் உன் வருஷங்கள் உன் கரத்தில் இருக்கிறது. ஆகவே மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. பேதுரு ஆண்டவர் இயேசுவோடு இருந்தார், ஆனால் இப்பொழுது தோருமாக காவலிலும் சாவிலும் உம்மோடு வருவேன் என்றவர் இப்ப தோரமாக அவர்களை இந்த சூழ்நிலையில் நான் அப்படி மாறி இருந்துட்டேன் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? இந்த சூழ்நிலையால நான் பின்வாங்கி போய்விட்டேன், அந்த மனுஷனாலதான் நான் பின்வாங்கினேன், இந்த மனுஷனாலதான் நான் பின்வாங்கினேன், இப்படி எல்லாம் சாட்டு போக்கு சொல்றத தயவு செய்து நிறுத்துங்க. பின்மார்க்கத்தை நாம் உணர்வோம், மெய்யாக மனம் வருந்தி, மெய்யாக மனம் திரும்பி ஆண்டவர் இயேசுவோடு திரும்பவும் நான் முடிக்க போறேன். திரும்ப சொல்றேன், சபைக்குள்ள இருந்து பின்வாக்கமா இருக்கிற தேவ ஜனமே, முந்தி ஜெபித்தது போல இப்ப ஜெபிக்கிறது இல்லை, முந்தி ஆண்டவர் வேதத்தை நேசித்து வாசித்தது போல இப்ப வாசிக்கிறது இல்லை, முந்தி தேவோட காரியத்தில் வாஞ்சியா இருந்தது போல இப்ப வாஞ்ச இல்லை, முந்தி தேவோட ஊழியத்தை செய்யறதுக்கு இருந்த உற்சாகம் இப்ப அந்த உற்சாகம் இல்லை, இப்ப ஆராதனைக்கு போக பெரிய இஷ்டம் இல்லை, ஆனால் போகணுமே என்றதுக்காக போறோம், வேதத்தை படிக்கிறதுக்கு இஷ்டம் இல்ல ஆனாலும் படிக்கணும்ன்றதுக்கே படிக்கிறோம். இது எல்லாம் பின்மார்க்கத்துக்கு அடையாளம், அடையாளம், கவனம். இதுதான் மறைவான பின்மார்க்கம், சபைக்குள்ள இருக்கிற பின்மார்க்கம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு சபை இப்ப கூடி வர்றதில்லை. இதை நான் யோசிக்கிறேன், சபை கூடி வர முடியாதபடியால் சபை பிள்ளைகளை பார்க்க முடியல. சபையில் இருக்க தேவனுடைய பிள்ளைகள் வீடுகளில் எப்படி இருக்கிறார்களோ, எப்படி வாழ்கிறார்களோ என்கின்ற ஒரு அங்கலாய்ப்பு நமக்குள்ள இல்லாமல் என்ன செய்ய முடியும்? ஆண்டவரை நோக்கி மன்றாடுதான், கத்தாவே காத்துக்கொள்ளு, ஆண்டவரே பாதுகாப்பு. சபையில இருந்தால் ஊக்கமா இருந்து வசனத்தை கேட்பார்கள், ஆனா வீட்டில் இருந்தால் அப்படி வசனத்தை கேட்பார்கள். நான் அறிய அருமையான தேவட பிள்ளைகளே, வீடுகளில் இருந்து என்ற தேவடைய வார்த்தை கேட்கிற ஜனமே, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நீயும் நானும் தேவனுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கிறோம் என்பதை மறந்திருக்கிறார். வாங்க, ஆண்டவர் இயேசுங்களை அன்போடு அழைக்கிறார். பின்மார்க்கத்தை விட்டு திரும்புவோம், நம்முடைய தேவனுடைய கரம் நீட்டுறபடியே இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தில் ஸ்தோத்திரம். ஜெபமிடுவோமா? எல்லா பணத்திலும் ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம். ஒரு விஷயம் நாம் கர்த்தர் நோக்கி பார்த்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி செவ்வொழி நம்ம முடிப்போமா? நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. தேவன் அருளின சொல்லி முடியா இவக்கு ஸ்தோத்திரம். நீ செய்த எல்லா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. Amen.